أشهد أشهد أن محمد رسول الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு தஆலா உங்கள் வருகையை ஏற்றுக்கொள்வானாக. நல்ல இல்மை எனக்கும் உங்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் தந்துடுவானாக. அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய நல்ல வாழ்க்கையையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்து தந்த சுன்னாவின்படி நமது அமல்களை அமைத்துக் கொள்ளக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் வழங்குவானாக. ஆமீன். நமது இறை நம்பிக்கையிலே, நமது செயல்களிலே அல்லாஹுவிற்கும் அவனுடைய தூதருக்கும் விரும்பாத எந்த ஒன்றும் நுழைவதிலிருந்தும், அல்லாஹுவிற்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் பிடிக்காத எந்த ஒரு காரியத்தை சொல்வதிலிருந்தும் செய்வதிலிருந்தும் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாத்து அருள்வானாக. ஆமீன். ரஹ்மத்துக யா அர்ஹமர் ராஹிமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, திரை குறித்த ஒரு மாநாட்டிலே அல்லது ஒரு கருத்தரங்கிலே நாம் எல்லாம் இப்போது வீற்றிருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்குரிய நிர்பந்தம் என்னவென்றால், சமீப காலமாக நம்மோடு கொள்கையிலே ஒன்றோடு இருந்த சில சகோதரர்கள் இந்த பிறை விஷயத்திலே இதுவரை உம்மத்திலே யாரும் சொல்லாத விஷயத்தை கூறியது மட்டுமல்லாமல் அதுதான் மார்க்கமும் என்றும் கூறி, மார்க்கத்தின் ஆதாரங்களை எல்லாம் அதற்கு ஏற்ப வளைத்து, குர்ஆனுடைய அடிப்படையையும் சுன்னாவுடைய அடிப்படையையும் தலைகீழாக மாற்றி அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களெல்லாம் காஃபிர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களெல்லாம் காஃபிர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய மனநிலை மாறியிருக்கிறது. அல்லாஹு தஆலா அவர்களை திருத்துவானாக, நேர்வழிப்படுத்துவானாக. இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைப்பாடு இந்த பிறை விஷயத்திலே கணக்கிலே யார் சென்றார்களோ, அதாவது இதற்கு முந்தைய காலத்தில் கூட சில நேரங்களில் சிலர் கணக்கிலே சென்றிருக்கிறார்கள், ஆனால் அவர்களெல்லாம் இப்படி கூறியது கிடையாது. கணக்கை நாம் முற்றிலுமாக நிராகரிக்கவில்லை, சிலர் கூறியிருக்கிறார்கள், ஆனால் அப்படி கூறியிருப்பவர்கள் எல்லாம் இந்த ஒரு வாக்கியங்களை, இப்படிப்பட்ட விஷயங்களை பேசியிருக்கிறார்களா என்றால் அவர்களில் யாரும் அப்படி பேசியது கிடையாது. ஆனால் எதன் காரணமாக இவர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்றால், அவர்களுக்கு தங்களது ஆய்வின் மீது இருக்கக்கூடிய ஒரு அபரிமிதமான நம்பிக்கையோ அல்லது வேறு விதமான ஒரு எண்ணங்களோ தெரியவில்லை. சமீபத்தில் கூட பல நாடுகள் கணக்கின் அடிப்படையிலே தங்களது பெருநாட்களை, நோன்புகளை அமைத்து வெளியிடுகிறார்கள். சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள் அல்லது துனிசியா, அல்ஜீரியா போன்ற நாடுகள். ஆனால் இங்கே வித்தியாசம் என்னவென்றால், நமது தமிழ்நாட்டிலே பிறை கணக்கீட்டாளர்களுக்கும் இந்த நாடுகளிலே பிறையை கணக்கிட்டு நோன்பை ஆரம்பிக்கின்ற
அல்லது பெருநாளை கொண்டாடுகின்ற அந்த கணக்கீட்டாளர்களுக்கும் இடையிலே வித்தியாசம் என்னவென்றால், இதை நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்கிருந்து நமது இந்த சகோதரர்கள் முரண்படுகிறார்கள், நமது இந்த சகோதரர்கள் எங்கிருந்து மிக மோசமான ஒரு முரண்பாட்டுக்கு, மிக மோசமான ஒரு கருத்து வித்தியாசத்திற்கு செல்கிறார்கள் என்றால், அதாவது இவர்களை தவிர உள்ள கணக்கீட்டாளர்கள் எல்லாம் ஒரு மாதத்தின் கடைசியிலே 29வது அந்த பிறை முடிந்ததற்கு பிறகு, சூரியன் மறைந்ததற்கு பிறகு, அன்றைய பகலில் 29வது பிறையில் சூரிய மறைவுக்கு பிறகு பிறை உதிக்குமேயானால், அல்லது சூரிய மறைவோடு பிறை உதித்து சூரியனிலிருந்து சற்று விலகி இருந்து ஒரு சில நிமிடங்கள், அதாவது ஒரு நிமிடத்திலிருந்து 30 நிமிடம் வரை அதிகப்படியாக கருத்து வித்தியாசத்தோடு எண்ணுகிறார்கள். ஆக அந்த மாலையிலே சூரியன் மறைந்ததற்கு பிறகு பிறை வானிலே இருந்து அந்த இருந்த பிறையை கண்ணால் பார்க்க முடியவில்லை என்றாலும், கவனமாக கேளுங்கள், இதுதான் முக்கியம், அந்த இருக்கின்ற பிறையை கண்ணால் பார்க்க முடியவில்லை என்றாலும் அந்த பிறையை முதல் பிறையாக ஏற்றுக்கொள்ளலாம் என்றுதான் ஏனைய கணக்கீட்டாளர்கள் கூறுகிறார்கள். ஆகவேதான் அவர்களுடைய அந்த தலைப்பிறையும் கண்ணால் பார்க்க வேண்டும் என்று சொல்கிற நம்முடைய தலைப்பிறையும் பல ஆண்டுகளிலே ஒன்றாக வருகின்றன. புரியுதுங்களா? உதாரணத்திற்கு பார்த்தீர்கள் என்றால், பல ஆண்டுகளாக மலேசியாவுடைய தலைவரையும் சவுதியினுடைய தலைவரையும் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். காரணம் என்ன? அவர்கள் சூரியன் மறைந்ததற்கு பிறகு வானிலே தெரியக்கூடிய, வானிலே உதித்து இருக்கக்கூடிய அந்த பிறையை தலைப்பிறையாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இதுதான் பெரும்பாலான கணக்கீட்டாளர்களுடைய அந்த நிலைப்பாடு. அது எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதிலே அவர்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றன. சூரியன் மறைந்து ஒரு நிமிடம் இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூறுகிறார்கள் சிலர். இல்லை, பார்க்கக்கூடிய அளவிற்கு அதனுடைய அந்த காலம் இருந்து வேறு சில காரணங்களால் பார்க்க முடியாமல் போகலாம், மேகமூட்டத்தால் அல்லது குளிர்களால் அல்லது குளிர்காலமாக இருந்தால், எனவே ஒரு நிமிடம் இருந்தாலும் கூட நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று இருவேறு கருத்துகள் சொல்கிறார்கள். ஆனால் சகோதரர்களே, இந்த கணக்கீட்டாளர்களில், அதாவது தமிழ்நாட்டை தவிர உள்ள வேறு கணக்கீட்டாளர்கள் யாருமே, அவர்களில் எந்த ஒரு இந்த கணக்கு கலையில் உள்ள அந்த கணக்கை சார்ந்தவர்கள் காலையிலே பிறையை பாருங்கள் என்று கூறவில்லை. புரியுதுங்களா? எப்போது பிறை காலையிலே உதயமாகும் அதை கிழக்கிலே பாருங்கள் என்று யாரும் கூறவில்லை. பகலிலே உதயமாகக்கூடிய, அதாவது பகலிலே பிறக்கக்கூடிய அந்த பிறையை அடிப்படையாக வைத்து கணக்கீட்டாளர்கள் இதற்கு முந்தைய காலத்திலும் சரி அல்லது தற்காலத்திலும் சரி கணக்கின் அடிப்படையில் செயல்படக்கூடிய எவரும் சொன்னது கிடையாது. இந்த வித்தியாசம் புரியுதுங்களா எல்லாருக்கும்? புரியுதா இல்லையா? ஆகவேதான் இவர்களுடைய முரண்பாடு உலக முஸ்லிம்கள் அனைத்திலிருந்தும் தனித்து செல்ல தெளிவாக அறியப்படுகிறது. புரியுது? இவர்களுடைய முரண்பாடு மிக செல்ல தெளிவாக அறியப்படுகிறது. கணக்கீட்டின் அடிப்படையில் வைக்கக்கூடிய அந்த நாடுகளை விட முந்தி ஒரு நாள் இவர்கள் பெருநாள் கொண்டாடுகிற நோன்பை ஆரம்பிக்கின்ற நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். இதிலிருந்து இவர்கள் மிக மோசமான முரண்பாடு எங்கே இவர்களுக்கு ஏற்படுகிறது என்றால், பெரும்பாலும் இந்த பிறையை பற்றி இவர்கள் பேசும்போது இவர்களுடைய ஆதாரங்கள் பலவீனமாக இருக்கின்ற காரணத்தால் நாளை எங்கிருந்து ஆரம்பிப்பது என்ற ஒரு பிரச்சனைக்கு வருவார்கள். நாளை எங்கிருந்து ஆரம்பிப்பது என்ற ஒரு பிரச்சனைக்கு வரும்போது, உலகத்தை அல்லாஹு தஆலா படைத்த நாளில் இருந்து, உலகத்தை அல்லாஹு தஆலா படைத்த நாளில் இருந்து இன்று வரை என்ன ஒரு விதியை அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கிறானோ அதற்கு நேர் மாற்றமான கொள்கைக்கு வருகிறார்கள் சகோதரர்களே. இவர்களுடைய இந்த பிறையின் கணக்கீட்டிலே இவர்களுக்கு ஏற்பட்ட இந்த முரண்பாடு இத்தோடு நின்று விடாமல் அல்லாஹ்வின் ஹல்க் என்ற அந்த படைப்பிலே இவர்களுடைய முரண்பாட்டை இவர்கள் பதிவு செய்கிறார்கள். எப்படி? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றுக்கு மேற்பட்ட நூற்றுக்கணக்கான குர்ஆனுடைய வசனங்களிலே இரவை படைத்தான் பகலை படைத்தான் என்று கூறுகிறார். எப்படி? அல்லதி ஹலக லைல வன்னஹார், இரவை படைத்தான் பகலை படைத்தான் என்று கூறுகிறார். இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன்னஹார், வானங்களை பூமியை படைத்திருப்பதிலே இரவு பகல் மாறி வருவதிலே. அப்ப படைப்பை பற்றி அல்லாஹ் எங்கெல்லாம் சொல்லுகிறானோ அங்கெல்லாம் இரவை அல்லாஹ் முதலாவது முதலில் படைத்ததாகவும் இரண்டாவது பகலை படைத்ததாகவும் அல்லாஹ் கூறுகிறார். பிறகு கோள்களை அல்லாஹ் படைத்ததை பற்றி சொல்லும் பொழுது சூரியனை படைத்து சந்திரனை அல்லாஹ் படைக்கின்றார். புரிந்து கொள்ளுங்கள், இரவை அல்லாஹ் படைக்கின்றார், பிறகு அந்த இரவிலிருந்து பகலை உருவாக்குவதற்காக அல்லாஹ் சூரியனை படைத்து வெளிச்சத்தை உண்டாக்குகிறார், பிறகு அந்த சூரியனின் வெளிச்சத்திலிருந்து ஒளியை உள்வாங்கி இரவிலே ஒளிருவதற்காக மின்னுவதற்காக அல்லாஹ் சந்திரனை படைக்கின்றார். இதைத்தான் அல்லாஹ் கூறுகிறான், வஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா ஜலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல் லைலி இதா யக்ஷாஹா. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவை முதலில் படைக்கிறான், பிறகு அந்த இரவை வெளிச்சமாக்குவதற்கு பகலாக்குவதற்கு சூரியனை படைக்கிறான், பிறகு அந்த சூரியனிலிருந்து இரவிலே ஒளியை வெளியிடுவதற்காக உள்வாங்கி சந்திரனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைக்கின்றான். இதுதான் கண்ணியத்திற்குரியவர்களே குர்ஆனுடைய கருத்து. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த கருத்து. இதுதான் இன்றுவரை அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தை ஓதிய அறிஞர்கள் முஸ்லிம்களுடைய நம்பிக்கை. ஆனால் இவர்கள் தங்களுடைய இந்த மோசமான கணக்கீட்டின் நிலைப்பாட்டை நிலைநிறுத்துவதற்காக தலைகீழாக மாற்றினார்கள் அல்லாஹ்வின் ஏற்பாட்டை. ஒரு நாளின் ஆரம்பம் முதலிலே பகல்தான் என்று, ஒரு நாளின் ஆரம்பம் முதலிலே பகல்தான் என்று அல்லாஹ்வுடைய அந்த ஹல்குடைய விதியையே மாற்றினார்கள். எந்த அளவுக்கு துணிந்திருக்கிறார்கள் பாருங்கள். இப்படிப்பட்ட மோசமான ஒரு துணிவுதான், முட்டாள்தனமான துணிவுதான் இவர்கள் மற்றவர்களை காஃபிர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு துணிவை ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்து என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து இன்று வரை அதற்கு முந்தைய காலத்திலும் கணக்கை ஏற்றவர்கள் கணக்கை ஏற்காதவர்கள் எல்லோருமே திரை பார்ப்பது என்றால், கவனமாக கேளுங்கள், திரை பார்ப்பது என்றால் அது மாலையிலே சூரியன் மறைந்ததற்கு பிறகு சூரியன் மறைந்த திசையிலே பார்ப்பதைத்தான் திரை பார்ப்பது என்று நம்பி இருந்தார்கள். அப்படித்தான் விளங்கி இருந்தார்கள், அப்படித்தான் செயல்படுத்தி வந்தார்கள். ஆனால் நமது தமிழ்நாட்டிலே உள்ள கணக்கீட்டாளர்களோ அதிலும் மிக மோசமான ஒரு நிலைப்பாட்டிலே சென்று அந்த மறையக்கூடிய பிறையைத்தான் உதிக்கக்கூடிய பிறை என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். மறையக்கூடிய பிறையைத்தான் உதிக்கக்கூடிய பிறை என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். பிறை சூரியன் காலையில் உதயமாகும் போதே உதயமாகிவிட்டது. இப்படி காலையில் சூரியன் பகலில் உதயமாகும் போது அந்த பிறையும் உதயமாகிவிட்டது. அந்த பிறை மறையும் போது மறைகின்ற பிறையை பார்த்துத்தான் நீங்கள் முதல் பிறை என்று கணக்கிடுகிறீர்கள், அதை எண்ணிக்கொள்கிறீர்கள் என்று மிக மோசமான ஒரு கருத்தை சொல்லி அவர்கள் எதை இங்கே பதிவு செய்கிறார்கள் என்றால், அல்லாஹ் பாதுகாப்பானாக, இது நாள் வரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட அவர்கள் சில வார்த்தைகளை கொண்டு நாங்கள் அவர்களை அப்படி சொல்லவில்லை இவர்களை இப்படி சொல்லவில்லை என்று மறுப்பினாலும் ஒட்டுமொத்தமாக பிறை பற்றிய இல்மே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இல்லை, அவர்களுடைய தோழர்களுக்கும் இல்லை, அதற்கு பின்னால் வந்த அறிஞர்களுக்கும் இல்லை, எந்த உம்மத்துக்கும் இல்லை என்ற ஒரு மோசமான ஒரு தவறான கருத்தை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். சகோதரர்களே புரியுதுங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து இன்று வரை அதற்கு முந்தைய காலத்திலும் சரி, பிறை பார்த்தல் என்பது அந்த மாலை நேரத்திலே மாதத்தின் கடைசியிலே சூரியன் மறைந்ததற்கு பிறகு பார்க்கப்படுகின்ற அந்த பிறையைத்தான் பிறையின் உதயம் என்று நம்பினார்கள். என்ன விஷயம் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பிறைக்கு பல நிலைகளை வைத்திருக்கிறான். இந்த பிறை சூரியனை போன்று கிடையாது. இதற்கு பல சூழ்நிலைகளை, பல படித்தளங்களை, மஞ்சள்களை அல்லாஹ் நிர்ணயித்து வைத்திருக்கிறான். இதற்கு விலாத பிறப்பு என்று ஒன்று இருக்கிறது. இந்த பிறைக்கு பிறப்பு என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் இந்த பிறப்பை கொண்டு மட்டும், வானிலே பிறை பிறப்பதை கொண்டு மட்டும் மாதங்கள் முடிவு செய்யப்படுவதில்லை. அரபியிலே ஹிலால் என்று சொல்லப்படும் மாதத்தின் அந்த முதல் தலைப்பிறைக்கு ஹிலால் என்று சொல்லப்படும். ஹிலால் என்பது ஹல்ல யஹில்லு, அதுபோன்று இஸ்தஹல்ல யஸ்தஹில்லு என்ற அந்த மூல வேர் சொல்லிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. ஏன் இதற்கு பெயர் வந்தது? அரபியிலே ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பெயரை வைக்கும் போது அதற்கு வஜ்ஹு தஸ்மியா என்று சொல்வார்கள். ஏன் பெயர் வைக்கப்பட்டது, பெயருக்குரிய காரணம் என்ன என்ற ஒரு இலக்கணத்தை அரபியிலே வைத்திருப்பார்கள். ஒவ்வொன்றுக்கும் சரி, ஒரு பொருளுக்கு ஒரு பெயரை வைத்தார்கள் என்றால் அந்த பெயரை அந்த பொருளுக்கு ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதற்குரிய காரணி காரணங்களை அவர்கள் கண்டிப்பாக கூறுவார்கள். மற்ற மொழிகளில் எப்படி இருக்கின்றதா அல்லது இல்லையா என்று சொல்ல முடியாது. ஆனால் அரபியை பொறுத்தவரை எந்த ஒரு பதத்தை எடுத்துக்கொண்டாலும் அதற்குரிய மூல அகராதிகளை ஆய்வு செய்யும் போது, பழைய அரபுகளின் அந்த வாக்கியங்களை ஆய்வு செய்யும் போது, கண்டிப்பாக அதற்கு வஜ்ஹு தஸ்மியா பெயர் வைக்கப்பட்டதற்குரிய காரணம் என்ற ஒரு விளக்கத்தை அவர்கள் அங்கே தெளிவுபடுத்தி இருப்பார்கள். அந்த அடிப்படையிலே வானத்திலே மாதத்தின் அந்த முதல் நாளை குறிக்கக்கூடிய அந்த பிறைக்கு, தமிழிலே பிறை என்று சொல்கிறோம் அல்லவா, அதற்கு அவர்கள் ஹிலால் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், குரானிலே கூட நீங்கள் ஓதியிருக்கலாம், அல்லாஹு தஆலா தடுக்கப்பட்ட உணவுகளை பற்றி சொல்லும் பொழுது வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ், வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவையின் பெயர் கூறப்பட்டது நீங்கள் சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. உஹில்ல அதாவது சப்தமிடப்பட்டது என்று அதற்கு நேரடி பொருள். உஹில்ல என்றால் சப்தமிடப்பட்டது. அல்லாஹ்வின் பெயர் அன்றி வேறு ஒருவருடைய பெயர் எங்கே சப்தமிட்டு கூறப்பட்டதோ, அதாவது உச்சரிக்கப்பட்டதோ, அந்த பிராணியை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அப்ப உஹில்ல என்றால் சப்தமாக கத்தி ஒன்றை வெளியிடுவது, ஒன்றை சொல்வது என்று பொருள். அப்ப மாதத்தின் அந்த தொடக்கத்தில் அந்த முதல் பிறையை அவர்கள் பார்த்த போது, ஓ பிறை பிறந்து விட்டது, ஃபரஅல் ஹிலால் இஸ்தஹல்லல் ஹிலால் என்று மக்கள் போடுகின்ற அந்த சப்தம், மகிழ்ச்சியால் மக்கள் கூறுகிற அந்த சப்தம், அதிலிருந்து வந்த அந்த ஹிலால் என்ற வார்த்தையை தான் தலைப்பிறைக்கு வைத்தார்கள். அதை தவிர அது முழுமை அடையும் போது அதை கமர் என்று சொல்வார்கள். புரியுதுங்களா சகோதரர்களே? அப்ப இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதும் பொழுது ஒரு அரபி மொழியின் சாதாரண இலக்கத்தை அறிந்திருந்தால் கூட, அரபி மொழியின் சாதாரண ஒரு இலக்கணத்தை இந்த அடிப்படையை புரிந்திருந்தால் கூட இந்த கணக்குவாதிகள் மார்க்கத்திலே கணக்கை நுழைத்து இவ்வளவு தூரமான தர்க்க அந்த வாதங்களை செய்திருக்க மாட்டார்கள். என்ன விஷயம்? பிறை பிறப்பதை மாதத்தின் தலைப்பிறையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த பிறை பார்க்கப்படாதவரை அதை ஹிலால் என்று சொல்லப்படாது. புரியுதுங்களா இல்லையா? வானத்தில் அந்த சந்திரனுடைய அந்த முதல் நிலை பிறப்பதை கொண்டு மட்டும் மாதத்தின் அந்த முதல் நாளை ஆரம்பிக்க முடியாது. அது கண்ணால் பார்க்கப்படும் போதுதான் அது ஹிலாலாகவே ஆகிறது. ஹிலால் தான் மாதத்தின் முதல் பிறை. ஹிலால் தான் மாதத்தின் முதல் பிறை. ஹிலால் என்பது கண்ணால் பார்க்கப்பட வேண்டியது. அப்ப இந்த ஒரு அடிப்படையிலிருந்து மாறி வானிலே பிறை பிறந்தாலே போதும், அவர் பிறை எப்போது வானிலே பிறக்கும் என்பதை கண்டுபிடிக்கும் போது இவர்களுடைய கண்டுபிடிப்பு பிறை பகலிலே பிறக்கும், எப்போது வேண்டுமானாலும், காலை சூரியன் உதயமானதிலிருந்து மாலை சூரியன் மறைகின்ற வரை, மறைந்ததற்கு பிறகு கூட அந்த பிறை பிறக்கும் என்ற அடிப்படையிலே இவர்கள் காலையிலே பிறக்கக்கூடிய பிறைகளை அவர்கள் மாதத்தின் தலைமுறையாக கணக்கிட்டு காலையிலே 7 மணிக்கு பிறை பிறந்தாலும் சரி அது முதல் நாளாக எடுத்துக் கொள்கிறார்கள். புரியுதுங்களா வித்தியாசம்? மாதத்தின் நாளுடைய முதல் என்பது இரவிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் இவர்கள் கணக்கிலே சென்று கணக்கிலும் வித்தியாச கணக்கிலே சென்ற காரணத்தால் அதாவது பிறை பிறப்பதையே மாதத்தின் முதல் பிறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இவர்கள் சென்ற காரணத்தால் கணக்கீட்டின் அடிப்படையிலே பிறை பகலிலும் பிறக்கின்ற காரணத்தால் இவர்கள் பகலையே நாளின் தொடக்கமாக ஆக்கினார்கள். அதற்கு பிறகு அந்த பிறை பகலிலே எப்போது பிறந்தாலும் சரி, சில நேரங்களிலே இவர்களுடைய பிறநாள் எப்படி வந்திருக்கிறது என்றால் மாதத்தின் இவர்களுடைய கணக்கின்படி முதல் பிறை காலையிலே 8 மணி அல்லது 9 மணிக்கு வானிலே உதிக்க, ஆனால் இவர்களோ முந்தைய 7 மணிக்கே தொழுது விட்டு சென்றிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு முரண்பாடான நிலைப்பாடு பாருங்கள். அப்ப இந்த ஒரு முரண்பாட்டான நிலைப்பாட்டில் சென்றதற்கு பிறகு, அதாவது தங்களுடைய இந்த ஒரு தவறான கருத்திலே இவர்கள் வேரூன்றியதற்கு பிறகு, அதற்கு பிறகு வரக்கூடிய மார்க்க ஆதாரங்களை, இங்கேதான் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு கட்டத்திலே அந்த சகோதரர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். மார்க்கத்தின் ஆதாரங்களை பிறகு தங்களுடைய தவறான அந்த நிலைப்பாட்டிற்கு ஏற்ப திரிக்க ஆரம்பிக்கின்றார்கள், மாற்ற ஆரம்பிக்கின்றார்கள், நமது முன்னோர்களை குறை கூற ஆரம்பிக்கின்றார்கள். இவர்களுடைய இந்த குறை, முன்னோர்களை குறை சொல்வது கடைசியிலே சகோதரர்களே எந்த அளவு போய் நிற்கிறது என்றால், எந்த அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவினால் வஹியை கொண்டு பாதுகாக்கப்பட்டார்களோ, வஹியை கொண்டு வழிநடத்தப்பட்டார்களோ, அவர்களுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் வஹியை கொண்டு திருத்தப்பட்டதோ, அந்த அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறையே தவறு என்று சொல்லும் அளவிற்கு, எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த கணக்கீட்டின் அடிப்படையில் செல்லாத காரணத்தால் பிறைகளில் பல பிறைகளை அவர்கள் தவறாகவே அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் மன்னிக்கப்பட்டவர்களாம். இதனால் அவர்களுக்கு இந்த கணக்கு தெரியாத காரணத்தால் எப்படி எழுதுகிறார்கள், அவர்களை தவறு செய்து விட்டார்கள் என்று கூறிவிட்டு இன்னொரு பக்கம் அவர்களை பாதுகாக்க நினைக்கின்றார்கள். அவர்கள் தெரியாத காரணத்தால், தெரியாமல் செய்த காரணத்தால், அறியாமையால் செய்த காரணத்தால் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று. அப்ப என்ன சொல்ல வருகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜிலே, அவர்கள் தங்களுடைய இறுதி அந்த வாழ்க்கையின் பகுதியிலே ஹஜ்ஜுக்கு வந்தார்கள் அல்லவா, ஹஜ்ஜத்துல் விதா. அந்த ஹஜ்ஜத்துல் விதாயிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பார்த்து சொன்னார்கள், இன்ன ஸமான கத் இஸ்தார க ஹைஅத்ஹி யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹு தஆலா வானம் பூமியை எப்போது படைத்தானோ, அப்போது மாதங்களை எப்படி அமைத்தானோ, அதே அடிப்படையிலே மாதங்கள் இப்போது வந்துவிட்டன. அதாவது அய்யாமுல் ஜாஹிலியாவிலே அரபுகள் புனித மாதங்களை பாழ்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக அந்த புனித மாதங்களின் காலங்களை மாற்றிக் கொண்டிருந்தார்கள். முஹர்ரமுடைய மாதம் தொடங்குகிறது என்று சொன்னால் துல்ஹஜ்ஜுக்கு அடுத்து அவர்களுக்கு சண்டை செய்ய வேண்டும் அல்லது கொள்ளையடிக்க வேண்டும் என்று இருந்தால் உடனே முஹர்ரமை தூக்கி 4 மாதத்திற்கு பின்னால் போட்டு விடுவார்கள். 4 மாதத்தில் அடுத்த முஹர்ரமுக்கு அடுத்து சஃபர் என்று ஆரம்பித்து விடுவார்கள். அப்ப முஹர்ரம் எப்ப வரும் என்றால் சஃபர் ரபியுல் அவல் ரபியுல் ஆகிருக்கு பின்னாடி முஹர்ரமை வச்சுக்கலாம் என்று மாற்றி விடுவார்கள். இப்படி அவர்கள் மாற்றிக் கொண்டிருந்தார்கள். ஹிஜ்ரி 7 ஹிஜ்ரி 9 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹஜ்ஜுக்கு அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்பும் பொழுது இந்த மாதங்கள் மாற்றப்பட்டிருந்தன. அதாவது துல்ஹஜ் மாதத்திலே துல்ஹஜ் வரவில்லை, துல்ஹஜ் மாதத்திலே துல்ஹஜ் வரவில்லை. இருந்தாலும் நாம் அந்த மாதங்களை மாற்றக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் அமைத்த அந்த இயற்கையின்படி அந்த மாற்றம் நிகழ வேண்டும் என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை கைப்பற்றியதற்கு பிறகு கூட அவர்கள் மாற்றாமல்
அது எப்படி வருகிறதோ வரவிட்டு, குறைஷிகள் மாற்றி எப்படி வந்ததோ வரவிட்டு, தானாக அந்த துல்ஹஜ் மாதம் அதனுடைய இடத்தில் வருவதை எதிர்பார்த்திருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஆண்டு 9 அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லை, அபூபக்கரை அலியை ரலியல்லாஹு அன்ஹுமா ஹஜ்ஜுக்கு அனுப்புகிறார்கள். அனுப்பிவிட்டு அடுத்த ஆண்டு எந்த ஒரு முஷ்ரிக்கும் ஹஜ்ஜுக்கு வர முடியாது, இனி 4 மேலாக எந்த ஒரு முஷ்ரிக்கும் மக்காவிலே தங்கக்கூடாது என்ற சட்டங்களை சொல்லிவிட்டு மக்களுக்கு ஹஜ்ஜை வழிநடத்தி செய்ய வைத்து விட்டு அவர்களை திரும்ப அழைக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த ஆண்டு தாங்கள் இறக்கின்ற அந்த ஆண்டிலே ஹிஜ்ரி 10 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்கு வருகிறார்கள். அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை அழைத்துக் கொண்டு மினாவுக்கு வருகிறார்கள். அங்கே டிக்ளரேஷன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறார்கள். மக்களே, அல்லாஹ் வானங்களை பூமியை படைக்கும் பொழுது மாதங்களை எந்த அமைப்பிலே படைத்தானோ, இன்ன ஸமான கத் இஸ்தாரக ஹைஅத்ஹி யௌம கலக ஸமாவாத் வல் அர்த், வான பூமியை அல்லாஹ் படைத்த போது இந்த காலம் எப்படி இருந்ததோ அந்த சுழற்சிக்கு சுழன்று வந்து விட்டது. இனி யாரும் மாதங்களை மாற்றுவது கூடாது, மாதங்களை மாற்றுவது குஃபர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள், இன்னமன் நஸீஉ ஜியாதத்துன் ஃபில் குஃப்ரி யுதல்லு பிஹில் லதீன கஃபரு யுஹில்லூனஹு ஆமன் وَيُحَرِّمُونَهُ عَامًا لِيُوَاطِئُوا عِدَّةَ مَا حَرَّمَ اللَّهُ وَيُحِلُّوا مَا حَرَّمَ اللَّهُ. அப்ப இந்த வசனத்தை ஓதி நசி என்ற அந்த செயலை, மாதங்களை மாற்றுவது என்ற செயலை குஃபுர் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதை நீங்கள் செய்யாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு வழிகாட்டிவிட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, 2 விஷயங்களை இங்கே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஒன்று என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி ஹஜ்ஜிலே அரஃபாவுடைய தினம் வெள்ளிக்கிழமை என்று அவர்கள் அரஃபாவிலே கழிக்கிறார்கள். இது உமர் ரழியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களிலேயே மிகப்பெரிய ஃபகீஹ், கல்வி ஞானம் உடையவர், கலீஃபாக்களிலே 2வது அந்த தகுதியை உடைய அந்த உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஏனைய சஹாபாக்கள் ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் அறிவிக்கிறார்கள். இதில் சஹாபாக்களுக்கு மத்தியிலே 2வது ஒரு கருத்து கிடையாது, 2வது ஒரு கருத்து கிடையாது. ஆனால் இதுவரை நான் உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கொண்டே வருகிறேன், உலகத்திலே எந்த ஒரு கணக்கீட்டாளரும் இதற்கு முன்னாலும் இன்றைய காலத்திலும் சொல்லாத விஷயங்களைத்தான் நமது இந்த சகோதரர்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையிலே இன்னும் ஒரு 3வது ஒரு முரண்பாட்டை இவர்கள் பதிவு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை என்று அரபாவிலே இருந்தது தவறு, அவர்கள் வியாழக்கிழமை தான் இருந்திருக்க வேண்டும் என்று. அவர்கள் இவர்களுடைய இந்த பிறை காலண்டரின் கணக்குப்படி இதற்கு முன்பு 3000 இனி வரக்கூடிய 3000 கூட நாங்கள் கணக்கு போட்டு வைத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த காலண்டரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்த அந்த ஹஜ்ஜிலே அரபாவுடைய தினம் எப்போது வருகிறது, வியாழக்கிழமை வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்ததோ வெள்ளிக்கிழமை என்று என்ன சொல்ல வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வஹி இறங்கப்பட்டுக் கொண்டிருந்ததா இல்லையா என்பதிலேயே சந்தேகம் அங்கே ஏற்பட்டு விட்டது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ்விடமிருந்து வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சிறு சிறு தவறு நடந்தால் கூட அல்லாஹ்வால் அங்கு திருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கண் தெரியாத சஹாபி அவரை புறக்கணித்தார்கள், ஒரு சிறிய குற்றம், உடனே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து திருப்பப்படுகிறார்கள். ஒரு சின்ன முடிவை எடுப்பதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறிழைக்கிறார்கள், உடனே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து திருத்தப்படுகிறார்கள். நபியே, நீங்கள் இப்போது இந்த குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு கொடுத்திருக்க கூடாது. நபியே, நீங்கள் பதருடைய கைதிகள் விஷயத்தில் நீங்கள் ஃபிதியாவை வாங்கி இருக்க கூடாது என்று உடனுக்குடனே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருத்தப்படுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் செய்கிறார்கள், நான் எனது மனைவிமார்களிடத்திலே 1 பேச மாட்டேன், அவர்களிடத்திலே வரமாட்டேன் என்று. எப்போது செய்கிறார்கள், 1 மாதத்தின் நடுப்பகுதியிலே அந்த சத்தியம் நிகழ்கிறது. ஒரு மாதத்தின் நடு பகுதியிலே சத்தியம் நிகழ்கிறது. இங்கும் அந்த கணக்கீட்டாளர்கள் தவறு செய்கிறார்கள். இந்த ஹதீஸையும் அவர்கள் மனையின் அடிப்படையிலே மாற்றுகிறார்கள் என்பதை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும். கயிறு சகோதரர்களே, என்ன செய்கிறார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதத்தின் நாள் மாதம் முடிகிறது, அடுத்த மாதம் முடியும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது 29 நாள் முந்தைய மாதத்திலே அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து அவர்கள் அந்த சத்தியத்தை ஆரம்பிக்கின்றார்கள். அடுத்து கவனித்துக் கொள்ளுங்கள், 29 நாள் முடியும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷாவிடத்திலே வருகிறார்கள் ரழியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் ஒரு மாத காலம் வரமாட்டேன் என்று சத்தியம் செய்தீர்களே, நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் 29 நாட்கள் தான் முழுமையாக இருக்கின்றன. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, ஜிப்ரயீல் எனக்கு சொன்னார் மாதம் 29 என்று. என்ன கருத்து? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படி வைத்திருந்தார்கள் என்றால், 30 நாள் முடியும் போதுதான் இறங்க வேண்டும் என்று நினைத்து வைத்திருந்தார்கள். ஆனால் இவர்கள் சத்தியத்தை ஆரம்பித்த அந்த மாதம் இருக்கிறதே 29 நாளிலே முடிந்திருந்தது. சத்தியத்தை ஆரம்பித்த அந்த மாதம் 29 நாளிலே முடிந்திருந்தது. எனவே சத்தியத்தை செய்த அந்த மாதத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் மாதத்தை முடிக்க வேண்டும். 29 அதாவது முந்தைய மாதத்திலே 14 நாள், இந்த மாதத்திலே 15 நாள், மொத்தம் 29 நாள்களிலே நீங்கள் உங்களது இந்த ஈலாவை, இந்த சத்தியத்தை முடித்துவிட வேண்டும் என்று ஜிப்ரயீல் கூறினார். எனவே நான் இறங்கி வந்து விட்டேன். புரிகிறதா? அதாவது முந்தைய மாதம் 29 முடிந்து விட்டது, 30 முடியவில்லை. அப்படி முந்தைய மாதம் 30 முடிந்திருக்குமே, ஆனால் இப்போதும் நீங்கள் ஒரு மாதம் நான் நெருங்க மாட்டேன் என்பதை 30 நாட்களிலே பூர்த்தி செய்திருக்க வேண்டும். ஆனால் முந்தைய மாதம் 29 முடிந்த காரணத்தால் உங்களுடைய ஒரு மாதம் என்பதும் 29 முடிந்து விட்டது, நீங்கள் இறங்குங்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று ஜிப்ரயீலை அல்லாஹ் அனுப்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிகாட்டுகிறான் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சத்தியத்தை பாதுகாக்கின்ற விஷயத்திலே இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை அல்லாஹு தஆலா தனது நபிக்கு செய்து தருகிறார். ஆனால் 100,000 மேற்பட்ட அந்த தோழர்களை அழைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமின் மிக முக்கியமான கடமையை செய்வதற்கு சென்றிருக்கிறார்கள். அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் துறை தவறிவிட்டது, அரபா நாள் தவறிவிட்டது, பெருநாள் அல்லாத ஒரு நாளிலே அவர்கள் கல்லறிகிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய வஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரவில்லையா? அல்லாஹ் வஹியை கொண்டு தனது தூதரை பாதுகாக்கவில்லையா? எப்படிப்பட்ட ஒரு அவச்சொல்லை, எப்படிப்பட்ட ஒரு பழியை அல்லாஹ்வின் தூதர் மீது போடுகிறார்கள், இந்த மார்க்கத்திலே போடுகிறார்கள் என்பதை கவனித்து பாருங்கள் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரியவர்களே, முதல் அமர்விலே நாம் கூறும்போது சில விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம், அல்ஹம்துலில்லாஹ். அந்த விஷயத்தை மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக உங்களுக்கு நினைவிலே வர வைத்துக் கொண்டு அடுத்ததை தொடர்வோம் இன்ஷா அல்லாஹ். தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஹிஜ்ரா கமிட்டி என்று சொல்பவர்கள் ஏனைய பகுதிகளில் உள்ள இந்த காலண்டர் அடிப்படையிலே மாதங்களை ஆரம்பிப்பவர்கள் மாதங்களை முடிப்பவர்கள் இருந்து எப்படி வித்தியாசப்படுகிறார்கள், முரண்படுகிறார்கள் என்பதை உங்களுக்கு ஆரம்பத்திலே தெளிவுபடுத்தினோம். காரணம், இந்த முரண்பாட்டை புரிந்து கொண்டால்தான் ஒட்டுமொத்த உம்மத்திலிருந்தும் இவர்கள் எப்படி விலகி நின்று கொண்டு தங்களுடைய அந்த தவறான நிலைப்பாட்டை சரி செய்வதற்காக குர்ஆனை ஹதீஸை திரிக்கிறார்கள். உம்மத்தின் மூத்த சமுதாயத்தை எல்லாம் குஃப்ரிலே சென்று விட்டார்கள் என்றோ அல்லது வழிகேட்டிலே சென்று விட்டார்கள் என்றோ குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படைகளிலே ஒன்று என்ன? இஸ்லாமிய மார்க்கத்திலே மாதத்தின் ஆரம்பம் என்பது இரவு, அதற்கு பிறகு பகல் என்ற அந்த அடிப்படையை மாற்றி, அதாவது நாளின் ஆரம்பம் இரவு, அதற்கு பிறகு அதை தொடர்ந்து வரக்கூடிய பகல் என்ற அந்த அடிப்படையை மாற்றி நாளின் ஆரம்பம் பகல் என்றும் அதற்கு பிறகுதான் இரவு என்றும் அவர்கள் கூறி அல்லாஹ்வுடைய அந்த ஹல்க் என்ற அந்த படைத்த அந்த முறையையே அவர்கள் மாற்றி நினைக்கிறார்கள். இரண்டாவது பிறை பார்த்தல் என்பது, மாதத்தின் அந்த முதல் பிறையை பார்த்தல் என்பது முந்தைய காலத்திலும் சரி, இஸ்லாம் வந்தபோதும் சரி, அதற்கு பிறகும் சரி, மாதத்தின் இறுதியிலே 29 அல்லது மாதம் 30 முடியும் போது, மாதம் 30 முடிந்துவிட்டால் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, முடிந்தது. சூரியன் மறைந்ததற்கு பிறகு அந்த மறைந்த திசையிலே பார்க்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையை மாற்றி காலையிலே பகலிலே பிறையை பார்க்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு, இதுவும் முற்றிலுமான ஒரு முரண்பாடான நிலைப்பாடு. இதைத் தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹஜ்ஜை தவறு என்று கூறுவது, முந்தைய உம்மத்துகளெல்லாம் அதாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து தலைப்பிறையை ஆரம்பிப்பதிலே தவறிழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். கணக்கு என்ற இந்த ஒரு அடிப்படை தான் ஒரு சரியான அடிப்படை. இதை தவிர மற்ற அனைத்தும் மாதங்களை நமக்கு தவற வைத்துவிடும். அல்லாஹு தஆலா எதை குஃப்ர் என்று சொல்கிறானோ, மாதங்களை முன்ன பின்னமாக ஆக்குவது என்று அந்த குஃப்ரிலே கொண்டு போய் சேர்த்துவிடும் என்ற ஒரு தவறான நிலைப்பாடு இவர்களிடத்தில் இருந்து வருகிறது. இந்த ஒரு தவறான நிலைப்பாட்டுக்காக வேண்டி மார்க்க ஆதாரங்களை எப்படி இவர்கள் மாற்றுகிறார்கள் என்றால், இவர்கள் புதிதாக இப்போது வெளியிட்டு இருக்கக்கூடிய பிறையும் புறக்கண்ணும், பிறையும் புறக்கண்ணும் என்ற இந்த நூலிலே, அதாவது தலைப்பிறையை பார்ப்பதற்கு ஹதீஸே கிடையாதாம், பிறையை பார்த்து வைக்க வேண்டும் என்பதற்கு ஹதீஸே இல்லையாம், கணக்கு போடுவதற்கு தான் எல்லா ஹதீஸும் கூறுகின்றனவாம். இது எப்படி இருக்கிறது கேட்பதற்கு? அடுத்த ஒரு விஷயத்தை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிரபல்யமான ஹதீஸ் சஹி புகாரியிலே சஹி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், அந்த ஹதீஸிலே நஹ்னு உம்மத்துன் உம்மியத்துன் லா நக்துபு வலா நஹ்சு அஷ்ஷஹ்ரு ஹகதா ஹகதா ஹகதா. நபி அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் உம்மி சமுதாயம், நாங்கள் எழுத மாட்டோம், நாங்கள் கணக்கிட மாட்டோம், மாதம் என்பது இப்படி இப்படி இப்படித்தான். மூன்று முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 விரல்களை காட்டுகிறார்கள், ஒரு முறை மடக்கிக் கொள்கிறார்கள், அதாவது 30 இருக்கலாம், 29 இருக்கலாம். இப்ப பாருங்க, இந்த ஹதீஸ் முதல்ல இந்த ஹதீஸை எப்படி புரியணும் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன், அதற்கு பிறகு இவர்கள் எப்படி புரிகிறார்கள், பிறகு இவர்களே அதற்கு எப்படி மாறுபடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட காலத்திலே சந்திர அந்த கணக்கின் அடிப்படையில் தான் பெரும்பாலான மதங்களின் அந்த மாத கணிப்புகள் இருந்தன. சூரிய அடிப்படையிலே உள்ள மாத கணக்கீடுகள் மிக குறைவாக இருந்தன. ரோமர்கள், பாரசீகர்கள், ஏன் இந்தியாவிலே உள்ள சிலை வணங்கிகள் உட்பட மஜூசிகள், இவர்கள் எல்லாம் மாதங்களை சந்திரனின் அந்த சுழற்சியின் அடிப்படையில் தான் கணக்கிட்டு வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம், இன்று கூட தமிழ் மாதங்கள் எல்லாம் சந்திரனின் அந்த அடிப்படையில் தான், மார்கழி மாதம், சித்திரை மாதம், வைகாசி மாதம், புரட்டாசி மாதம் என்று அவர்கள் சொல்வதெல்லாம் சந்திரனின் அடிப்படையாக கொண்ட கணக்கீட்டின் அடிப்படையிலே கொண்ட மாதங்கள் தான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இஸ்லாமிய 5 கடமைகளிலே நோன்பு என்ற கடமை கொடுக்கப்படுகிறது. யா அய்யுஹல் லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்படுகிறது. நோன்பு எப்போது கடமையாக்கப்படுகிறது? ரமலான் மாதத்திலே. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்நாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர் ஃபல்யஸும்ஹு. ரமதான் மாதத்திலே குர்ஆன் இறக்கப்பட்டது, யார் ரமதானை அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்கட்டும். யார் ரமதான் மாதத்திலே உள்ளூரிலே இருக்கிறாரோ அவர் நோன்பு நோற்கட்டும். யார் பிரயாணத்திலே இருக்கிறாரோ அல்லது நோயாளியாக இருக்கிறாரோ அவர் விடுகின்ற அந்த நாட்களின் எண்ணிக்கையை வேறொரு மாதத்திலே கணக்கிட்டு வைத்துக் கொள்ளட்டும். இது குர்ஆன் சொல்கிறது. சரி, அப்ப ரமதான் மாதம், ரமதான் என்றது ரமதானுடைய அந்த பரவான நோன்பு அந்த ரமதான் இந்த மாதத்தோடு சம்பந்தப்படுகிறது. புரியுதுங்களா? அப்ப மாதத்தை எப்படி ஆரம்பிப்பது, மாதத்தை எப்படி முடிப்பது, இதற்கு ஷரியத்துடைய விளக்கம் தேவை. இதை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது நோன்பு வைப்பது மட்டும்தான் இபாதத்து, மாதத்தை ஆரம்பிப்பதும் மாதத்தை முடிப்பதும் இது இபாதத்தோடு சம்பந்தப்படாது என்றும் அவர்கள் பதிவு செய்து தங்களது கணக்கீட்டை கொண்டு வர நினைக்கிறார்கள். அவர்கள் கணக்கீட்டுக்கு ஆதாரம் சொல்றதுல இதுவும் ஒரு ஆதாரம். அதாவது நோன்பு அதுதான் கடமை, ரமதான் மாசத்துல வைக்கிறோம் அதுதான் கடமை, ரமதான் மாசத்தை ஆரம்பிக்கிறது அதுக்கு பல வழிகள் இருக்கின்றன. எந்த அடிப்படையில வேண்டுமானாலும் ரமதான் மாசத்தை ஆரம்பிக்கலாம். அந்த காலத்துல துல்லியமா கணக்கு இல்லாம இருந்திருக்கலாம், அதனால பார்த்து அவங்க ஆரம்பிச்சிருக்கலாம். நம்ம காலத்துல துல்லியமா கணக்கு இருக்கின்ற காரணத்தால் நம்ம கணக்கின் அடிப்படையில் ஆரம்பிக்கலாம், அதனால அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, இவர்கள் கூறுவதை போன்று கிடையாது. எப்படி நோன்பு ஒரு இபாதத்தோ அந்த இபாதத்தின் ஒரு நிபந்தனையாக, இபாதத்தின் ஒரு நிபந்தனையாக, அதாவது தொழுகை எப்படி இபாதத் அதற்கு ஒது ஒரு நிபந்தனையாக இருக்கின்றதோ, அது போன்று நோன்பு என்ற அந்த ரமலானை குறிப்பாக ரமலானுடைய அந்த நோன்பு என்ற இபாதத்திற்கு மாதத்தை ஆரம்பிப்பதை தெரிந்து கொள்வதும், கவனமாக கேளுங்கள், மாதம் ஆரம்பிப்பதை தெரிந்து கொள்வதும் மாதம் முடிவதை தெரிந்து கொள்வதும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஷரியாவிலே மார்க்கத்தின் சட்ட வரம்பிலே கொண்டு வந்து அதை நிர்ணயிக்கிறார்கள். அவங்க அவங்களுடைய விருப்பத்திற்கு அடிப்படையிலே விடப்பட்ட ஒன்று கிடையாது. யார் எப்படி வேண்டுமானாலும் மாதங்களை ஆரம்பித்துக் கொள்ளலாம். கணக்கு தெரியாத காலத்தில் பார்த்து கணக்கு தெரிஞ்சிட்டா கணக்கின் அடிப்படையிலே என்று அவரவர்களுடைய விருப்பத்தில் விடப்பட்ட ஒன்று கிடையாது. மார்க்கத்தை முஸ்லிம்கள் எப்படி ஆரம்பிக்க வேண்டும், எப்படி முடிக்க வேண்டும் என்பதை ஷரியாவின் சட்டமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கினார்கள். ஷரியாவின் சட்டமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கினார்கள். நீங்கள் சஹீஹ் முஸ்லிமை எடுத்து படியுங்கள், ரமலானுடைய மாத பாடத்தை சஹீஹ் புகாரியிலே எடுத்து படியுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானை பற்றி சொல்லும் பொழுது ஒன்று கட்டளையை சொல்வார்கள், இரண்டாவது தடையை சொல்வார்கள். ஒன்று கட்டளை, இரண்டாவது தடையை சொல்வார்கள். பெரும்பாலும் இபாதத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது கட்டளைகளை மட்டும் சொல்வார்கள். அப்படி சொல்லும் போது அதற்கு எதிரான செயல் தடுக்கப்பட்ட செயலாக ஆகிவிடும். புரியுதுங்களா? இப்ப நான்கு ரக்காத்து முஹர் தொழுங்கன்னு சொன்னா அஞ்சு ரக்காத்து தொழக்கூடாதுன்னு அர்த்தமாகி போயிடும், ஆறு ரக்காத்து தொழக்கூடாதுன்னு அர்த்தமாகி போயிடும். கட்டளை ஒன்று, ஒரு கட்டளை இட்டு விட்டால் அதற்கு மாற்றமானது அங்கே செய்யக்கூடாது என்று பொருள் தானாக அங்கே வந்துவிடும். இது எப்போது என்றால் மாற்று கருத்து அங்கே இல்லை என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இடுவதோடு மட்டும் நிறுத்திக் கொள்வார்கள். புரியுதுங்களா? மாற்று கருத்து, முரண்பாடான கருத்து இல்லை என்றால் கட்டளையோடு மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்திக் கொள்வார்கள். எங்கே மாற்று கருத்தும் இருக்கிறதோ அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையும் இடுவார்கள், தடையையும் ஒன்றை போடுவார்கள். உதாரணத்திற்கு குர்ஆனிலே நீங்கள் பார்த்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குலு மிம்மா ஸுக்ரஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டு அறுக்கப்பட்டதை சாப்பிடுங்கள். வலா தக்குலு மிம்மா லம் யுஸ்கரிஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படாமல் அறுக்கப்பட்டதை சாப்பிடாதீர்கள். புரியுதுங்களா? அப்ப அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டு அறுக்கப்பட்டதை சாப்பிடுங்கள் என்றாலே அங்க என்ன அர்த்தம் வந்துடும்? அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படாமல் இறந்ததை சாப்பிடாதீர்கள் என்ற அர்த்தம் வந்துவிடும். ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அந்த முதல் கட்டளையோடு மட்டும் நிறுத்தினானா என்றால் நிறுத்தவில்லை. தடையையும் சொன்னான். அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படாமல் இறந்ததை நீங்கள் சாப்பிடாதீர்கள் என்ற தடையையும் கூறினான். ஏன், காரணம் என்ன? ஜாஹிலியாவிலே அரபு குறைஷிகளுக்கு மத்தியிலே அப்படி ஒரு கருத்து நிலவி இருந்தது. என்ன கருத்து? நாம் அறுத்ததை நாம் கொன்றோம், தானாக செத்தது அது அல்லாஹ் சாகடித்தது. எனவே அறுத்ததை சாப்பிடுவது போன்று, நாம் சாகடித்ததை சாப்பிடுவது போன்று, தானாக செத்தது அல்லாஹ் சாவடித்தது. எனவே அதையும் நாம் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. செத்த பிராணிகளையும் நாம் சாப்பிடலாம் என்று அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். ஆகவேதான் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டு இறந்ததை மட்டுமே நீங்கள் சாப்பிடுங்கள், அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டு இறந்ததை மட்டுமே நீங்கள் சாப்பிடுங்கள், அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படாமல் இறந்ததை நீங்கள் சாப்பிடாதீர்கள் என்று கட்டளையையும், ஒரு பக்கம் கட்டளையை கொடுத்து இன்னொரு பக்கம் அல்லாஹு தஆலா தடையையும் கூறினான். எனவே சந்தேகத்திற்கு அங்கே வழியே கிடையாது, முரண்பட்ட கருத்திற்கு அங்கே வழியே கிடையாது. இப்போது பாருங்கள், இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால், அப்ப ரமலானுடைய மாதத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்புக்காக ஆக்கிய போது ரமலானுடைய மாதத்தை எப்படி ஆரம்பிப்பது, நோன்பை எப்படி ஆரம்பிப்பது என்று வரும் பொழுது அங்கே ஒரு கட்டளையை சொல்கிறார்கள், அங்கே இன்னொரு பக்கம் தடையை சொல்கிறார்கள். கட்டளை எப்படி வருகிறது? நீங்கள் அந்த பிறையை பார்க்கும் போது, பிறையை பார்க்கின்ற நேரத்திலே நீங்கள் நோன்பை ஆரம்பியுங்கள், சூமு நோன்பு நோறுங்கள். நீங்கள் நோன்பை முடியுங்கள் பிறையை பார்க்கும் போது, இது கட்டளை. இரண்டாவது பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கக்கூடிய இந்த கட்டளை, இது ஒரு நூற்றுக்கணக்கான ஹதீஸுகளிலே இடம்பெறுகின்றன. இரண்டாவது செய்தி என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹி என்ற தடையாக சொல்கிறார்கள், நீங்கள் நோன்பை ஆரம்பிக்காதீர்கள் பிறையை பார்க்கின்றவரை, நீங்கள் நோன்பை முடிக்காதீர்கள் அடுத்த பிறையை பார்க்கின்றவரை. அப்ப முதலாவது கட்டளை, பார்த்து வையுங்கள், பார்த்து விடுங்கள். இரண்டாவது தடை, பார்க்காமல் நோன்பை வைக்காதீர்கள், பார்க்காமல் நோன்பை விடாதீர்கள். அப்ப மாற்று கருத்திற்கு, அதாவது பிறையை பார்க்காமலும் கணக்கீட்டின் அடிப்படையிலே நாம் மாதத்தை ஆரம்பித்து நோன்பை நோக்கலாம் என்ற கருத்தை முற்றிலுமாக மறுப்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கம் கட்டளையை கூறி இன்னொரு பக்கம் தடையை சொல்லுகின்றார்கள். அதாவது மாற்று கருத்து எங்கே இருக்குமோ அங்கேதான் கட்டளையும் சொல்லப்படும், அதற்கு பிறகு தடையும் சொல்லப்படும். காரணம் என்ன? அந்த காலத்திலே வாழ்ந்த அந்த மக்கள், ரோமர்கள், கிறிஸ்தவர்கள், யகூதிகள், மஜூசிகள், முஷ்ரிக்குகள், இவர்கள் எல்லாம் தங்களுடைய அந்த மாதங்களை சந்திரனின் கணக்கின்படி கணக்கிட்டு, மஞ்சள்களின் கணக்கின்படி கணக்கிட்டு, மாதங்களை முன்கூட்டியே எழுதி வைத்து, எழுதப்பட்ட கணக்கிடப்பட்ட அந்த தேதியின் அடிப்படையில் தான் அவர்கள் தங்களுடைய பெருநாட்களை, தங்களுடைய பண்டிகை நாட்களை, தங்களுடைய வழிபாட்டு நாட்களை செய்து கொண்டிருந்தார்கள். புரியுதுங்களா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து மாறுபட்டு நிற்க வேண்டும் என்பதற்காக, அவர்களிலிருந்து நமது இபாதத்திலே வித்தியாசப்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக, இது அல்லாஹுவின் புறத்திலிருந்து அவர்களுக்கு கட்டளை. எந்த விஷயத்திலே யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இபாதத்திலே ஒரு வழிமுறையை வைத்திருக்கிறார்களோ அதற்கு மாற்றமான ஒரு நேரிய பித்ராவின் வழிமுறையிலே, அதற்கு மாற்றமான நேரிய ஒரு பித்ராவின் வழிமுறையை நீங்கள் கையாள வேண்டும் என்பது அல்லாஹுவின் புறத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையாக இருந்தது. சரி, இப்ப அரபுகளை பொறுத்தவரை, ரோமர்கள், பாரசீகர்கள், மஜூசிகள், யூதர்களுடைய கொள்கை என்ன கணக்கின் அடிப்படையில்? இந்த அரபுகளை பொறுத்தவரை, குறைஷிகள் இருந்தார்கள் அல்லவா ஹிஜாஸ் பகுதியிலே வாழ்ந்த இந்த அரபுகள், இவர்களை பொறுத்தவரை ஃபித்ராவின் அடிப்படையில். ஏனென்றால் இவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள், இவர்களுடைய ஆரம்பம் எங்கிருந்து வருகிறது, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களிருந்து வருகிறது. சிலை வழிபாடு இன்னும் சில சடங்குகள் இவற்றை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் இந்த அரபு சமுதாயம் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் என்ன ஒரு ஃபித்ராவை அவர்களுக்கு போதித்து விட்டு சென்றார்களோ, இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் என்ன ஒரு ஃபித்ராவை போதித்து விட்டு சென்றிருந்தார்களோ அந்த ஃபித்ராவில் தான் அந்த அரபுகள் இருந்தார்கள், கத்னா செய்து கொண்டிருந்தார்கள். வேதம் கொடுக்கப்பட்ட அந்த யூதர்கள் கிறிஸ்துவர்கள் எல்லாம் ஹஜ்ஜை விட்டிருந்த காலத்திலே இந்த முஷ்ரிக்குகள் ஹஜ் செய்து கொண்டிருந்தார்கள், அல்லாஹ்வுடைய வீட்டை அல்லாஹ்வுடைய வீட்டை பரிபாலித்துக் கொண்டிருந்தார்கள், அதை செழிப்பாக்கிக் கொண்டிருந்தார்கள், ஹஜ் உம்ராவை செய்து கொண்டிருந்தார்கள், அதற்காக தூர தூரமான இடங்களில் இருந்து அங்கே காபாவிற்கு வந்து கொண்டிருந்தார்கள். அந்த ஃபித்ராவில் அவர்கள் இருந்தார்கள். சிலை வழிபாடு இன்னும் சில மூல பழக்க வழக்கங்களை தவிர மற்ற விஷயங்களிலே அரபுகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஃபித்ராவிலே இருந்தார்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஃபித்ராவின் அடிப்படையிலே இந்த அரபுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்படுவதற்கு முன்பும் இந்த யூத கிறிஸ்தவ மஜூசி பாரசீகர்களுக்கு முரண்பட்டு இவர்கள் மட்டும் மாதத்தை பார்த்தே தொடங்கினார்கள், பார்த்தே முடித்தார்கள். இது இவர்களுக்கு கணக்கு தெரியாது, இது இவர்களுக்கு கணக்கு தெரியாது, மாதத்தை கணக்கிட தெரியாது என்பதற்காக அல்ல, அவர்களிடத்தில் இருந்த அந்த ஃபித்ராவின் அடிப்படையிலே அவர்கள் பார்த்தே வைத்தார்கள், பார்த்தே விட்டார்கள். இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டதற்கு பிறகு பல விஷயங்களிலே அதே ஃபித்ராவை கடைபிடிக்குமாறு அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். அரபுகள் தலை சீவும் போது நடு வாக்கெடுத்து சீவுவார்கள், தலைக்கு நடு வாக்கெடுத்து சீவுவார்கள். யூதர்கள் மொத்தமாக தலைமுடியை அப்படியே தூக்கி சீவுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், இந்த அரபுகள் முஷ்ரிக்குகளாக இருந்தவர்கள், இவங்க நடுவாக்கு எடுக்கிறார்கள், யூதர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அவங்க தூக்கி சீவுறாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு நபியுடைய ஆதாரத்தை அவர்கள் வைத்திருப்பார்கள், எனவே நம்ம யூதக்காரர்களை போன்று வேதம் கொடுக்கப்பட்டவர்களை போன்று மொத்தமா நம்ம தலைமுடியை தூக்கி சீவலான்னு சொல்லி அவர்கள் தலைமுடியை தூக்கி சீவினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தார், நபியே உங்களது அரபு சமுதாயம் எதை செய்ததோ அதுதான் சரி, தலைமுடியை வகுந்து நடுவிலே வாக்கெடுத்து சீவுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் அதையும் தெளிவுபடுத்தி சொன்னார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டதன் அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து தலை சீவும் பொழுது தலைமுடியை இரண்டாக பிளந்து நடுவிலே வாக்கெடுத்து சீவுகிறார்கள். அப்ப இந்த அளவிற்கு ஃபித்ராவிலே இருந்தவர்கள் அரபு சமுதாயம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு கடமையாக்கப்படுகிறது, மாதம் அதோடு தொடர்பு படுகிறது, மாதத்தை ஆரம்பிப்பது என்று வரும்போது அங்கே கணக்கிடுகிற முறை ஏற்கனவே பல மதங்களிடத்திலே இருக்கிறது, ஆனால் அரபுகளிடத்திலே அந்த பழக்கம் இல்லை. இப்போதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நஹ்னு உம்மத்துன் உம்மியத்துன், அரபுகள் உம்மி சமுதாயம், அந்த உம்மி சமுதாயத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்படுகிறார்கள். இப்ப அரபுகள் உம்மி சமுதாயம் என்றால் அதற்கு அர்த்தம் முட்டாள்கள் என்று பொருள் அல்ல, சிலர் இப்படித்தான் அர்த்தம் வைக்கிறார்கள். உம்மி என்பதற்கு என்ன அர்த்தம் வைக்கிறார்கள், ஜாஹில்கள், முட்டாள்கள் என்று அர்த்தம் வைக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பான, ஜாஹிலியா என்பது வேறு, உம்மியா என்பது வேறு. உம்மியா என்பது என்ன, நேரிய ஃபித்ராவில் இருப்பதை உம்மியத்துன் என்று சொல்லப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது சிறப்பிற்குரிய நேசத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உம்மி நபி என்று சொல்கிறான். என்ன அர்த்தம், ஜாஹில் நபி என்ற அர்த்தம், மஅதல்லாஹ் அல்லதீன யத்தபிஊன ரசூல நபியல் உம்மியல் லதி யஜிதுனஹு மக்தூபன் இன்தஹும் ஃபித் தௌராத் வல் இன்ஜீல். நல்லவர்கள் யார் தெரியுமா, யூத கிறிஸ்தவர்களிலே நேரியவர்கள் யார் தெரியுமா, யார் தங்களது வேதத்திலே எழுதப்பட்ட பெயர் கூறப்பட்ட அந்த உம்மி நபியை பின்பற்றுவார்களோ அவர்கள்தான் வேதக்காரர்களிலிருந்து நேர்வழி பெற முடியும் என்று அல்லாஹ் கூறுகிறார். அப்ப உம்மி நபியை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல உம்மிக்கு என்ன அர்த்தம் வைப்பீர்கள்? ஜாகில் என்று அர்த்தம் வைப்பீர்கள். அல்லாஹு ஃபித்ராவின் அடிப்படையிலே செயல்படக்கூடியவர்கள், நேரிய வழியிலே செயல்படக்கூடியவர்கள் என்று பொருள். அப்ப ஆனால் இந்த உம்மி என்பதை அரபுகளுடைய சிறப்பு பெயராக இருந்ததை யூதர்கள் கிறிஸ்தவர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள். என்ன அர்த்தத்திலே? இவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எனவே தான் அநியாயங்களை எல்லாம் செய்துவிட்டு லைஸ அலைனா ஃபில் உம்மியீன சபீல், இந்த எழுத படிக்க தெரியாத இந்த பாமர அரபு மக்கள் மீது நாம் என்ன அநியாயம் செய்தாலும் சரி, அல்லாஹ் நம்மை குற்றம் பிடிக்க மாட்டான். நாம் எல்லாம் அஹ்லுல் கிதாப் வேதக்காரர்கள், இவர்களெல்லாம் வேதத்தை அறியாத பாமர மக்கள், இவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அநியாயத்திற்கு அல்லாஹ் நம்மை கேள்வி எனக்கு கேட்க மாட்டான் என்று பெருமை பேசிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு சமுதாயத்தை யூத கிறிஸ்தவர்கள் படித்தார்களோ அந்த சமுதாயத்தை அல்லாஹ் உயர்த்தினான். யூதர்களே கிறிஸ்தவர்களே, எந்த உம்மத்தை நீங்கள் உம்மி என்று எழுதினீர்களோ அவர்களில் தான் நான் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த தூதரை அனுப்பி இருக்கிறேன். அந்த தூதரை பின்பற்றுவதன் மூலமாக அந்த மக்களுக்கு நான் ஹிதாயத்து கொடுத்திருக்கிறேன். இதற்கு முன்னால் அவர்கள் வழிகேட்டில் இருந்தார்கள், ஆனால் இந்த நபி அனுப்பப்பட்டதற்கு பிறகு அவர்கள் எழும்பு கொடுக்கப்பட்ட சமுதாயமாக, ஹிக்மா ஞானம் கொடுக்கப்பட்ட சமுதாயமாக, வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயமாக அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று அந்த அரபுகளுடைய உயர்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள், நஹ்னு உம்மத்துன் உம்மியத்துன், நாம் ஃபித்ராவின் அடிப்படையிலே இருக்கின்ற ஒரு உம்மி சமுதாயம். யாராவது ஜாகில் சமுதாயம் சொல்லி பெருமை பேசுவாங்களா? சொல்கிறார்கள், நாங்கள் எழுத மாட்டோம், கணக்கிட மாட்டோம். என்ன அர்த்தம் அதற்கு? இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே சொல்கிறார்கள், எப்போது சொல்கிறார்கள்? இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற சஹாபி எப்போது இந்த ஹதீஸை தங்களது மாணவர்களுக்கு கற்பிக்கிறார்கள்? எந்த ஒரு ஹதீஸாக இருந்தாலும் இதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ஆக வேண்டும். முஹத்திஸ்கள் இந்த ஹதீஸை எந்த பாடத்திலே பதிவு செய்கிறார்கள், இதனுடைய நேரடி கருத்து என்ன என்பதை தெரிந்ததற்கு பிறகுதான் அடுத்து இந்த ஹதீஸிலிருந்து என்னென்ன விளக்கங்களை வியாக்கியானங்களை ஆய்வு செய்து எடுக்கலாம் என்பதை இரண்டாவதாகத்தான் பார்க்க வேண்டும். முதலாவது எதை பார்க்க வேண்டும்? இபாரத்துல் நஸ் என்று சொல்வார்கள். முதலில் இந்த ஹதீஸ் நேரடியாக எதை கூறுகிறது அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு உங்களுடைய ஆய்வுகள் நேரடியாக எடுக்கப்பட்ட கருத்துக்கு முரணாக இல்லாதவரை அந்த ஆய்வுகள் வரவேற்கப்பட்டவை. நேரடியாக புரியப்படுகிற அந்த கருத்துக்கு முரணாக ஆய்வுகள் இருக்குமேயானால் அந்த ஆய்வுகளை தூக்கி ஓரத்திலே வைத்துவிட வேண்டியதுதான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்தை பற்றி குறிப்பிடும் போது, ரமலான் மாதத்தை ஆரம்பிப்பதை பற்றி குறிப்பிடும் போது, நோன்பை ஆரம்பிப்பதை பற்றி குறிப்பிடும் பொழுது இந்த ஹதீஸை சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? நஹ்னு உம்மத்துன் உம்மியத்துன் என்ற ஹதீஸை சொல்கிறார்கள். சொல்லி லானத்து வலா நஹ்ஸு, நாங்கள் எழுத மாட்டோம், கணக்கிட மாட்டோம் என்று சொல்கிறார்கள். அப்போது எதை எழுத மாட்டோம்? மாதத்தை எழுத மாட்டோம், மாதத்தை கணக்கிட மாட்டோம் நாங்கள். பிறகு சொல்கிறார்கள், மாதம் என்பது 29 அல்லது 30. அப்ப எப்படி ஆரம்பிக்கிறது மாதத்தை? ஏற்கனவே எழுதி வைத்துக் கொண்டு, ஏற்கனவே கணக்கிட்டு வைத்துக் கொண்டு ஆரம்பிப்பதா என்றால், நபி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், நாங்கள் நோன்பை ஆரம்பிக்க மாட்டோம் எதுவரை பிறையை பார்க்கின்றோமோ, நோன்பை விடமாட்டோம் எதுவரை பிறையை பார்க்கின்றோமோ. அப்ப இந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள், உங்களுக்கு மேகமூட்டமாக இருந்தால். இந்த இடத்துல இன்னொரு பிரச்சனையை அவர்கள் கிளப்புகிறார்கள், இன்ஷால்லாஹ் பின்னாடி நேரம் இருந்தால் சொல்லுவோம். ஃபயின் உஹ்மிய அலைக்கும், ஃபயின் உஹ்மிய அலைக்கும், ஃபயின் உஹ்பிய அலைக்கும், ஃபயின் ஹால பைனக்கும் வ பைனஹு ஸஹாபத்துன், இப்படி பலவிதமான அறிவிப்புகள். அதாவது பிறையை பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டால், கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் ஏறக்குறைய 30க்கு மேற்பட்ட இடங்களிலே வருகின்றன. ஒரு இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் ஃபக்துரு லஹு என்பதோடு மட்டும் இருக்கிறது. இந்த ஃபக்துரு லஹு என்பதோடு மட்டும் நிற்கின்ற ஹதீஸை தனியாக எடுப்பது மட்டுமல்லாமல் அந்த ஃபக்துரு என்பதற்கு தங்களின் மனை செய்யும்படி அர்த்தம் கூறி பார்த்தீங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மேகமூட்டமாக இருந்தால் கணக்கிட சொன்னார்கள். சரிங்க, ஒரு நிமிஷத்துக்கு கொஞ்சம் இறங்கி வாங்க. மேகமூட்டமா இருந்தாதான கணக்கு சொன்னாங்க. இங்க மேகமூட்டமே இல்லை, இன்னும் மாசமே வரல, ரமலானுடைய முதல் பகுதி ஆரம்பிச்சிருச்சு, பெருநாள் இன்னைக்கு என்று அறிவிக்கிறீர்களே. ஒரு பேச்சுக்கு இறங்கி வந்தால் கூட மேகமூட்டம் இல்லாமல் இருக்கும் பொழுது, இன்னும் ரமதானே வராமல் இருக்கும் பொழுது, அடுத்த ரமதானுக்கல்ல இன்னும் நூற்றுக்கணக்கான ரமதானுடைய முதல் பிறையையும் கடைசி பிறையும் முடிவு செய்து முதல் பிறை இப்படித்தான், பெருநாள் இப்படித்தான், இதற்கு மாற்றமும் செய்யக்கூடாது என்று சொல்கிறீர்களே, இது எந்த ஹதீஸிலிருந்து எடுக்கப்படுகிறது? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 30க்கு மேற்பட்ட ஹதீஸ், இதற்காக வேண்டிய கத்ரீப் பக்தாதி ரஹிமஹுல்லாஹ் என்பவர்கள் இத்தனை ஹதீஸுகளையும் தொகுத்து எழுதுகிறார்கள். உங்களுக்கு மேகமூட்டமாக இருக்குமே ஆனால் 29ல் ஏதாவது ஒரு காரணத்தினால பிறை தெரியவில்லை என்றால் ஷாபானுடைய மாத எண்ணிக்கையை 30 பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். ஷாபானின் மாத எண்ணிக்கையை 30 பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், ரமதான் நோன்பு ரமதான் மாதத்தோடு சம்பந்தப்படுகிறது, மாதம் பிறையோடு சம்பந்தப்படுகிறது, பிறை பார்க்காதவரை மாதத்தை ஆரம்பிக்க முடியாது, பிறை பார்க்காதவரை மாதத்தை விட முடியாது, மாதத்தை முடிக்க முடியாது, பிறை பார்த்துத்தான் மாதத்தை ஆரம்பிப்போம், பிறை பார்த்துத்தான் மாதத்தை விடுவோம், மாதம் 29 அங்கே மேகமூட்டமாக இருக்குமேயானால் மாதத்தை 30 முடிவு செய்வோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நூற்றுக்கணக்கான ஹதீஸுகளிலே எங்கேயும் ஓர் இடத்தில் கூட மாதங்களை தெரிந்து கொள்வதிலே கணக்கின் உதவியை நாடுங்கள், கணக்கின் பக்கம் செல்லுங்கள், கணக்கீட்டாளர்களிடத்தில் விளக்கம் கேளுங்கள். ஏன் மேகமூட்டமாக இருக்குமே ஆனால் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் கூட ஷாபானின் எண்ணிக்கையை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள், மாதத்தின் எண்ணிக்கையை 30 பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்றுதான் கூறுகிறார்களே தவிர கணக்கீட்டின் அடிப்படையிலே அவர்கள் சொல்லவே இல்லை. எப்படி சொல்வார்கள்? இந்த ஃபக்துரு என்பதற்கு மாதத்தை முழுமைப்படுத்துங்கள், மாதத்தின் அந்த கணக்கை நீங்கள் நிர்ணயம் முழுமையாக நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் என்றுதான் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாலும் எப்படி கணக்கீட்டின்படி சொல்ல சொல்வார்கள், அவர்களே முன்னாடி மறுத்திருக்கிறார்களே, நான் துபுவதான மாதத்தை நாங்கள் எழுதி வைத்து முடிவு செய்ய மாட்டோம், மாதத்தை நாங்கள் கணக்கிட்டு முடிவு செய்ய மாட்டோம் என்று அவர்களே சொன்னதற்கு பிறகு அவர்கள் எப்படி அதற்கு மாறு செய்வார்கள்? இங்க இன்னொரு பிரச்சனை என்ன, ஆதாரங்கள் எப்படி திரிக்கப்படுகின்றன? நாம் எழுத மாட்டோம் எதை மாதத்தின் ஆரம்பித்து, நாங்கள் கணக்கிட மாட்டோம் எதை மாதத்தின் அந்த ஆரம்பத்தை முடிவு. இவர்கள் என்ன சொல்கிறார்கள், எங்களுக்கு மாதங்களை எழுதி வைத்துக் கொள்ள தெரியாது, ஏன் மாதத்தின் அந்த பிறை மஞ்சள்களை எங்களுக்கு கணக்கிட தெரியாது. எங்கேயாவது இந்த இடத்திலே லானதிரி அன்னத்துப லானதிரி அன்னஹ்சுப என்ற வாக்கியம் இருக்கிறதா? யாராவது அரபி படித்திருந்தால் கதப எழுதினான், மா கதப எழுதவில்லை, எத்துபு எழுதுவான், லா எத்துபு எழுத மாட்டான், அவ்வளவுதான். எழுத தெரியாது என்ற வார்த்தை அங்கே இல்லை. நாங்கள் கணக்கிட மாட்டோம் என்றுதான் இருக்கிறது, கணக்கிட எங்களுக்கு தெரியாது என்று இல்லை. ஏன் தெரியவில்லை என்றால் கற்றுக்கொண்டிருக்கலாம் அல்லவா? எத்தனையோ விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாத விஷயங்களை தான் கற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான், தோழர்களை கற்றுக்கொள்ள சொன்னார்கள். யூதர்களுடைய பாஷை தெரியாமல் இருந்தது தோழர்களுக்கு, கடித தொடர்புகள் இருந்தன, யூதர்களை நாம் நம்ப முடியாது, நீங்கள் உடனடியாக யூத மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது இலக்கண இலக்கியத்தோடு பேச எழுத பிரச்சாரம் செய்யக்கூடிய அளவிற்கு 15 நபித்தோழர் கற்றுக்கொண்டு வந்து நின்றார். அல்லாவின் தூதரே, யூதர்களின் மொழியை நான் திறம்பட கற்றுக்கொண்டு வந்து விட்டேன் என்று அந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்களுக்கு திறமை கொடுத்திருந்தான். தெரியவே இல்லை என்றாலும் இது மார்க்கத்திற்கு அடிப்படை தேவை என்றால் கற்றுக்கொண்டிருப்பார்களா இல்லையா? மருத்துவத்தை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கற்றுக்கொண்டார்கள், கற்றுக் கொடுத்தார்கள், தங்களது தோழர்களை கற்றுக் கொடுக்க சொன்னார்கள், ரோமர்களிலிருந்து கடைசி காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருத்துவர்களாக வந்து மருத்துவர்கள் வந்திருந்தார்கள், அவர்களிடமிருந்து அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா மிகப்பெரும் மருத்துவங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி எதை கற்க வேண்டுமோ அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றார்கள், கற்க சொன்னார்கள். ஆனால் எது மார்க்க அடிப்படையிலே யூத கிறிஸ்தவர்களுக்கு முரண்பாடு செய்தாக வேண்டுமோ அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முரண்பாடு செய்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்த அந்த ஆஷுராவின் நாளிலே நோன்பு நோற்கிறார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி அந்த நாளிலே நாமும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும், நாமும் நோன்பு நோற்போம். ஆனால் இந்த யூதர்களுக்கு மாற்றமாக முந்தி ஒரு நாளை சேர்த்துக் கொள்வோம், ஒன்பதிலே நோன்பு நோற்று பிறகு பத்திலே நோன்பு நோற்போம் என்று இபாதத்தில் கூட அவர்களுக்கு முரண்பாட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், இந்த லானத்தும் லானத்தும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எழுத தெரியாது கணக்கிட தெரியாது என்ற அடிப்படையில் அல்ல அவ்வாறு சொல்வது மிகப்பெரிய அபத்தமான ஒன்று. அப்படி என்றால் அடுத்த மார்க்க ஆதாரங்களிலே எப்படி தெரியுமா வரும்? குர்ஆனிலே நீங்கள் எடுத்துக்கொண்டால், ஹதீஸிலே நீங்கள் எடுத்துக்கொண்டால், கட்டளையாக இருக்கின்ற வசனங்களை விட, கவனித்து கேளுங்கள், கட்டளையாக இருக்கின்ற வசனங்களை விட செய்திகளாக இருக்கின்ற வசனங்கள் அதிகம். எப்படி? உதாரணத்திற்கு அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாப் லா ரைபா ஃபீ ஹுதல் லில் முத்தகீன், இந்த குர்ஆன் இறையச்சம் உள்ளவர்களுக்கு நேர் வழி காட்டும். இறையச்சம் உள்ளவர்கள் யார்? அல்லதீன யுஃமினூன பில் கைப், அவர்கள் கைபை நம்பிக்கை கொள்வார்கள். வயுக்கீமூன ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் தர்மம் செய்வார்கள். இதெல்லாம் எப்படி இருக்கிறது? செய்தியாக இருக்கிறது. கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்தஹும் காஷிஊன், தொழுகையிலே உள்ளத்தோடு இருக்கின்ற மூமின்கள் வெற்றி அடைந்தார்கள். வல்லதீனஹும் அனில் லஹ்வி மூரிதூன், அந்த மூமின்கள் வீணான காரியத்திலிருந்து விலகி இருப்பார்கள். வல்லதீனஹும் லிஸ்ஸகாதி ஃபாஇலூன், அவர்கள் ஸகாத்தை நிறைவேற்றுவார்கள். வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், அவர்கள் மர்மஸ்தானங்களை கற்பை பாதுகாத்துக் கொள்வார்கள். இதெல்லாம் எப்படி இருக்கிறது? செய்தியாக இருக்கிறது. வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆஹர் வலா யக்துலூன நஃப்ஸ அல்லதீ ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக் வலா யஸ்னூன். இன்னொரு பக்கம் பார்த்தால் இல்லை என்ற செய்தி இருக்கும். அது என்ன? உதாரணத்திற்கு மூமின்கள் யார் தெரியுமா? இபாதுர் ரஹ்மான் யார் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வோடு வேறொரு கடவுளை அழைக்க மாட்டார்கள். மூமின்கள் இபாதுர் ரஹ்மான் யார் தெரியுமா? அவர்கள் ஜினா செய்ய மாட்டார்கள். மூமின்கள் இபாதுர் ரஹ்மான் யார் தெரியுமா? அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள். இப்படி இருக்கும். ஒன்னு இருக்கின்ற சிபத்தை செய்தியாக சொல்வான், அல்லது இல்லாத சிபத்தை அல்லாஹ் செய்தியாக சொல்வான். இதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப மூமின்கள் நம்பிக்கை கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன அர்த்தம்? அவங்களுக்கு நம்பிக்கை கொள்றதுக்கு தெரியாதனால நம்பிக்கை கொள்றாங்க, தெரியலன்னா நம்பிக்கை கொள்ளாம இருப்பாங்க. அப்படியா அர்த்தம்? கண்டிப்பாக கைபை நம்பிக்கை கொள்ள வேண்டும், கண்டிப்பாக தர்மம் செய்தாக வேண்டும், கண்டிப்பாக தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும். அப்ப மூமின்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்க மாட்டார்கள், அதாவது அவர்கள் அழைக்க கூடாது. மூமின்கள் ஜினா செய்ய மாட்டார்கள், அதாவது ஜினா செய்யக்கூடாது. மூமின்கள் கொலை செய்ய மாட்டார்கள், அதாவது அவர்கள் கொலை செய்யக்கூடாது. அப்ப அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ ஒரு செய்தியை சொன்னார். இப்ப குர்ஆன்ல இருந்து பார்த்தா அல்லாஹ் சொன்னது, ஹதீஸ்ல பாருங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் முஃமின் லா யக்ஸி, மூமின் பொய் பேச மாட்டான். அதுக்கு என்ன அர்த்தம்? அவனுக்கு பொய் பேச தெரியாது, அதனால பொய் பேசல. பொய் பேச தெரிஞ்சா பேசிக்கலாம் அர்த்தமா? ஒரு மூமின் ஏமாற்ற மாட்டான். என்ன அர்த்தம்? அவனுக்கு ஏமாத்துறது தெரியாது, அதனால ஏமாற்ற மாட்டான். ஏமாத்துறது தெரிஞ்சா ஏமாத்திக்கலாம் அர்த்தமா? யோசித்து பாருங்கள் சகோதரனே. மூமின் யார்? அல் முஸ்லிம். அல் முஸ்லிம் யார்? மன் சலிம் அல் முஸ்லிம் உணமின் லிசானி ஹி வயதிஹி, அவனுடைய நாவினால் கரத்தினால் யாருக்கு பிறருக்கு தீங்கு ஏற்படவில்லையோ அவன் தான் முஸ்லிம். இதுக்கு என்ன அர்த்தம்? அப்படி நீங்கள் இருக்க வேண்டும், பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது, பிறருக்கு நீங்கள் தொந்தரவு செய்யக்கூடாது என்று பொருள். என்ன அர்த்தம்? இல்ல, விரும்புனா நீங்க அப்படி இருந்துக்குங்க, விரும்பலன்னா நீங்க செஞ்சுக்குங்க என்று அர்த்தம் அல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாங்கள் நஹனு உம்மத்துன் உம்மியத்துன் லா நக்சு வலா நஹ்சு, நாங்கள் எழுத மாட்டோம், நாங்கள் கணக்கிட மாட்டோம் என்றால் என்ன? அதை நாங்கள் செய்யக்கூடாது. எதை? எந்த கணக்கை? இந்த மாதத்தை ஆரம்பிப்பது, இபாதத்தை ஆரம்பிப்பதற்குள்ள இந்த மாதத்தை எழுதுவதும் கணக்கிட்டு வைத்துக் கொள்வதும் இபாதத்தில் நாங்கள் செய்ய மாட்டோம். இபாதத்தில் நாங்கள் செய்ய மாட்டோம், அது செய்யக்கூடாது என்றுதான் பொருளே தவிர அவங்க அறியாம இருந்தாங்க. அதனால அவங்க செய்யல, நம்ம அறிஞ்சிட்டோம் அதனால நம்ம செய்யலாம் என்ற கருத்தை ஒருபோதும் விளங்கக்கூடாது சகோதரர்களே. அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான கருத்து. இப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன மேஜிக் பாத்துக்கோங்க. இவங்க எழுதின இந்த புத்தகத்தில இருந்து ஒரு ரெண்டு பாராவ வாசிக்கிறோம். இதே இந்த உம்மத்தின் உண்மையத்தின் என்ற அடிப்படையில இவங்க எழுதியிருக்கிற கருத்து பாருங்க. ஏன்னு சொன்னா, அரபுகளுக்கு சந்திர மஞ்சள்களை கணக்கிடுவது தெரியாத காரணத்தால் அவர்கள் பிறையை பார்த்து நோன்பு வைக்க வேண்டும், பிறையை பார்த்து மாதத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்தார்கள் என்பதைத்தான் பெரும்பாலும் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதற்கு மாற்றமா நிறைய ஹதீஸ் இருக்குது. தெரிந்திருந்தார்கள், ஆனால் அது கூடாது என்பதற்காக வேண்டி அதை செய்யவில்லை. புரியுதுங்களா இல்லையா? தெரியாமல் இருந்ததற்காக அல்ல. இப்ப இதை ரெண்டு இடத்துல, ஒரு இடத்துல மறுத்துட்டு இன்னொரு இடத்துல எப்படி இதை ஏற்றுக்கொள்கிறார்கள் பாருங்கள். புறக்கண்ணால் பிறைகளை தோராயமாக கணக்கிடும் முறைதான் விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத காலத்தில் நடைமுறையில் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருந்த அந்த முஸ்லிம் உம்மத் மொழியை எழுதும் எழுத்தறிவும் அடிப்படை கணக்கறிவும் பெற்றிருந்த சமுதாயமாக திகழ்ந்தனர். என்றாலும் சூரியன் மற்றும் சந்திரனின் சுழற்சிகளை முற்கூட்டியே கணக்கீடு செய்து நாட்காட்டி தயாரிக்கும் வானியர் பௌதீகம் என்னும் விஞ்ஞான அறிவு பெற்றிராத உம்மி சமுதாயமாக இருந்தனர். பார்க்க புகாரி 1913. சரியா? அதனாலதான் பிறைகளை கணக்கிடுவதற்கு புறக்கண்ணால் பார்ப்பது என்ற ஒரு நிலை மட்டும்தான் அந்த உம்மி சமுதாய மக்களிடம் இருந்தது. புகாரியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸுகளை சொல்றாங்க. இங்க இன்னொரு ரெண்டு மூணு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க, திரும்ப அந்த இதை படிக்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த கணக்கீடின் அடிப்படையில் செல்வதால் ஏற்படக்கூடிய முரண்பாடுகள், ஷரியாவின் முரண்பாடுகள் நிறைய விஷயங்களை சொன்னோம். அதுல இன்னொன்னு என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு 29ல் பிற தெரியல, 29 முடிச்சவன பிற தெரியலனா மாசத்தை பூர்த்தி ஆக்கிடுங்க. அந்த நாள்ல நீங்க நோன்பு வைக்க கூடாது. எப்ப 29 முடியுது, அங்க உங்களுக்கு வானத்துல பிற தெரியல, மேகம் மூட்டமா இருக்குது, ஒருவேளை மேகத்துக்கு பின்னாடி பிற ஒளிஞ்சிருக்குமோ, பிற எங்கேயாவது பொந்துல போய் எங்கேயாவது மாட்டி இருக்குமோ பேசுறாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி தான் நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்க ஒரு பேணுதலுங்கிற அடிப்படையில, எப்படி இப்ப எல்லாம் பேணுதல் சொல்லிட்டு இன்னொரு கூட்டம் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கேன், பேணுதல்ங்கிற அடிப்படையில நீங்க நோன்பு ஆரம்பிச்சிடாதீங்க. ரமதானா இருந்தா ரமதான்ல சேரட்டும், இல்லாட்டி குறைஞ்சபட்சம் நஃபில் நோன்பாவது கிடைச்சிருமே என்ற எண்ணத்தில் கூட நீங்கள் நோன்பு வைப்பது கூடாது. யார் அப்படி சந்தேக நாளிலே நோன்பு நோக்கிறாரோ ஃபகத் அஸா அபல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதருக்கு அவர் மாறு செய்து விட்டார். அல்லாஹ்வின் தூதருக்கு அவர் மாறு செய்து விட்டார், முரண்பாடு செய்து விட்டார். இவ்வளவு தெளிவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மேலும் சொல்கிறார்கள், ரமதானை அடைய வேண்டும் என்ற ஆசையிலே, ரமதானை அடைய வேண்டும் என்ற ஆசையிலே நீங்கள் ரமதானுக்கு முன்பே ஒரு நோன்பையோ இரண்டு நோன்பையோ வைக்காதீர்கள். இப்ப ஷாபான் மாசத்துல ரசூல் சந்தாளுக்கு நிறைய நோன்பு வைப்பாங்க, வேற எந்த மாதத்திலும் வைக்காத அளவிற்கு ஷாபான் மாசத்துல வச்சுக்கிட்டே வருவாங்க. ஆனா பின்னாடி 15 வர வர நோன்பு குறைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப 26-27 வந்துருச்சுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை விட்டு விடுவார்கள். அப்ப விட்டுட்டு பிறை பார்ப்பதிலே கவனம் செலுத்துவார்கள். அப்ப 29ல் பிற தெரிஞ்சிச்சுன்னா ரமதான் 1 தெரியலனா மாசத்தை பூர்த்தி ஆக்கிடுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பின் மீது அவர்களுக்கு இருந்த ஆர்வத்தை விட, ரமதானை பேணுவதில் அவர்களுக்கு இருந்த ஆர்வத்தை விட வேற யாருக்கு இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானை பேணுவதிலே வேறு மாதங்களுக்கு கொடுக்காத முக்கியத்துவத்தை கொடுப்பார்கள், எனவே ஷாபானுடைய பிறையை எண்ணிக்கொண்டே இருப்பார்கள். இங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லுங்க, அதாவது ஒரு நாள் நடத்துறங்க இந்த முரண்பாட்டெல்லாம் சொல்றது இடையிலடையில ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. இப்ப என்னன்னு சொன்னா, இந்த பிறையை என்றதுன்னா அவதானிக்கிறதுன்னு ஒரு வார்த்தையை கொண்டு வர்றாங்க. என்னடா அவதானிக்கிறதுன்னு சொன்னா, நீ நம்மளை பார்த்து சொல்றாங்க, நீங்க என்னங்க பிறைய பாக்குறீங்க, ஒரு நாளைக்கு பார்த்துட்டு முடிச்சிருந்தீங்க, நாங்க 30 நாளும் பார்த்துட்டு இருக்கிறோம் என்ற அறிவாளியே ரசூலுல்லாஹ் ஒரு நாள் தான் பார்க்க சொன்னாங்க. இப்போ ஒரு நாள் பார்த்து முதல் பிறன் முடிஞ்சிருச்சுன்னா தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த நாள் இருக்கிறது பிறன் அது இரண்டாவது பிறன், அடுத்த நாள் என்ன மூணாவது, அடுத்த நாள் நாலு, அடுத்த நாள் அஞ்சு, இதுக்கு பிறகு பார்க்கணுமா? நாங்க அப்படி கிடையாதுங்க, ஒவ்வொரு மாசத்திலையும் 30 நாளும் பார்க்கிறோம். அழப்பால் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க சொன்ன அன்னைக்கு பார்க்க வேணாம் சார், நபி அவர்கள் பார்க்க சொன்ன அன்று பார்க்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டாய், அதுவும் காலையில பார்த்துக்கன்னு சொன்ன, அதுவும் மறையிற பிறைய பார்த்து உதிக்கிற பிறைய முடிவு செஞ்சிடணுமா? இப்ப கடைசியா வந்து எஸ்எம்எஸ், அதாவது பிறை முடிய போகிறது, அல் உருஜூனில் கதீர், எது அல்லாஹு தஆலாவுடைய குதிரத்துன்னு சொன்னானோ, சூரியன் மறையும் போது அந்த மாதத்தினுடைய அந்த கடைசி பிற தேஞ்சி தேஞ்சி அந்த பேரிச்சம்பரத்தினுடைய காய்ந்த கிளை அந்த கிளை வளைஞ்சிருக்கும் அந்த மாதிரி மாறிவிடும். இவ்வளவு பௌர்ணமியாக இருந்த அந்த சந்திரனை எப்படி நாம் மாற்றி கொண்டு வருகிறோம் என் அத்தாட்சியை பாருங்கள் என்பதை அல்லாஹ் காண்பிக்கிறதுக்காக வேண்டி அந்த பலவீனமான நிலையை வச்சான். இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, பாத்தீங்களாங்க முடிஞ்சிச்சு, இதோட பிற முடிஞ்சிருச்சு, அடுத்த நாள் அமாவாசை, அடுத்த நாளும் பிற ஒண்ணு ஆரம்பம் ஆயிடுச்சு. எங்க பாத்து கிழக்கிற பிறைய பார்த்து முடிகிற பிறையை பார்த்து ஆரம்பிக்கின்ற பிறையை முடிவு செய்கிறார்கள். என்னைக்கு அந்த மாதத்தினுடைய தேய்பிறை தேய்ந்து தேய்ந்து அடுத்த நாள் பெற தெரியலையோ அது கன்ஜக்ஷன் டே, அது முடிஞ்சிருச்சு, அதோட பெற முடிஞ்சிருச்சு, அடுத்த நாள் பெற தெரிஞ்சு பெற ஆரம்பிச்சிருச்சு, பெற மாதம் ஆரம்பித்து விட்டது. எவ்வளவு முரண்பாடு பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் பிறைய பாருங்க, முதல் பிறைய பார்த்துட்டால இன்னைக்கு ஒண்ணுனா நாளைக்கு என்ன ரெண்டு, அடுத்த நாள் என்ன மூணு, ஒவ்வொரு நாளும் காலண்டர் யாரு மறந்துட்டாங்களோ அவங்களுக்கு தான் தேவை, புரியுதா இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு திங்கக்கிழமை ஒன்ன பார்த்தாச்சு, செவ்வாய்க்கிழமை என்ன ரெண்டு, ஒரு வெள்ளிக்கிழமை முடிஞ்சிச்சுன்னா அடுத்து வந்துச்சுன்னு சொன்னா ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு, அடுத்து எட்டாவது. சாதாரண விஷயம். எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய சொன்னார்களோ அதை விட்டு விட்டார்கள். எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வதற்கு சிரமம் எடுக்கவில்லையோ எடுக்க சொல்லவில்லையோ அதை சிரமம் எடுத்துறாங்க. அப்படியே கணிச்சுக்கிட்டு வர்றோம், கரெக்டா பாத்துக்கிட்டு வர்றோம் அந்த பிறை எப்படி எல்லாம் அவதானிக்குது. இது சாதாரண விஷயம், எப்ப வேணாலும் நீங்க பிறைய பார்க்கலாம். அது பௌர்ணமியா இருந்தா முழுசா இருக்கும், சாதாரண ஏழாவது நாள்ல பாதி இரவு தெரியும், கடைசியில முடியும் பொழுது முதல் பாதி தெரியும், ரெண்டாவது பாதி தெரியாது, சில நாடுகள்ல ரெண்டாவது பாதியில தெரியும் முதல் பாதியில தெரியாது. இதெல்லாம் சந்திரனுடைய மஞ்சள்கள். நமக்கு முதல் பிறையை பார்த்து விட்டால் முடிஞ்சிச்சு, அடுத்து 29 அன்றைக்கு திரும்ப பார்க்கணும். 29 அன்றைக்கு திரும்ப பார்க்க வேண்டியது. தெரிஞ்சா அந்த மாசம் பழைய மாசம் முடிஞ்சிருச்சு, புது மாசம் ஆரம்பிச்சிச்சு, தெரியலையா பழைய மாசம் 30 முடிஞ்சிருச்சு. அப்ப இவர்கள் என்ன செய்கிறார்கள், இப்படிப்பட்ட முரண்பாடுகளை, ஒரு விஷயத்துல முரண்பாட்டுல போனது எத்தனை முரண்பாடுகளிலே இவர்களை தள்ளுகிறது பாருங்கள், புரியுதா இல்லையா? ஒரு முரண்பாட்டில் இவங்க போனது எத்தனை முரண்பாட்டிலே இவர்களை தள்ளுகிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், பேணுதல் என்ற அடிப்படையிலே நீங்கள் ரமதானுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு நோம்பு வச்சுக்கிட்டு வருவோமே, நமக்கு இன்கேஸ் பெற தெரியாம இருந்து ஒரு நோம்பு மிஸ் ஆயிருச்சா ஆகக்கூடாது, நமக்கு கணக்கு கரெக்டா வந்துருமே என்றெல்லாம் நீங்கள் செய்யாதீர்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இப்ப ஒருத்தர் வியாழக்கிழமை நோம்பு வச்சுக்கிட்டே வர்றாரு, ஒருத்தர் எப்படி வைக்கிறாரு, வியாழக்கிழமை வியாழக்கிழமை சுண்ணத்தான நோம்பு வைக்கிறது அவருடைய பழக்கமா இருந்துச்சு, அல்லது திங்கக்கிழமை நோம்பு வைக்கிறது அவருடைய பழக்கமா இருந்துச்சு. அப்படி வச்சுக்கிட்டு வரும் பொழுது 29 முடிஞ்சிருது ஞாயிற்றுக்கிழமை, 30 எப்ப வருது திங்கக்கிழமை வருது. இப்ப இவருடைய சுண்ணத்தான நோம்பு வைக்கக்கூடிய நாடு, இப்ப பொதுவான கணக்குப்படி இந்த 30 என்பது என்ன நாள், யோமு ஷக், சந்தேகத்தின் ஒரு நாள், புரியல உங்களுக்கு புரியுதா? அப்ப என்ன நிலையில சுசுல்லாசிரம் சொன்னார்கள், மத்தவங்க யாரும் இந்த நாள்ல நோம்பு வச்சிட வேணாம், ஆனா ஒருத்தர் எப்போதும் திங்கக்கிழமை வைக்கிறவர் அவர் நபியுடைய எண்ணத்தில் வைக்கலாம், அவர் அந்த திங்கக்கிழமை வைக்க வேண்டிய சுண்ணத்தான நோன்பை விட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இது ரமதானா இருக்குமோ, நான் பேணுதலின் அடிப்படையில் வைத்துக் கொள்கிறேன் என்ற எண்ணத்திலே வைக்கக்கூடாது, புரியுதுங்களா இல்லையா? எவ்வளவு ஷக்குல பேணுதலின் அடிப்படையில வைக்கக்கூடாது. ஆனா வழமையா வைக்கிறார், திங்கக்கிழமை வைக்கிறாரு வியாழக்கிழமை வைக்கிறாரு, அது 29 முடிஞ்சு 30வதுன்னு சொன்னா தப்பு கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது இந்த ஹதீஸினுடைய நேரடி கருத்துங்க, சரியா? இப்ப ஏற்கனவே ஒரு ஹதீஸ்ல முரண்பாடு செஞ்சு அவங்க என்ன அங்க பதிவு பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, அரபு சமுதாயத்துக்கு சாதாரணமா எழுத படிக்கிற அறிவை தவிர இந்த விஞ்ஞான கணக்கோ சந்திரனுடைய மந்திரிகளை தெரியிற அறிவோ ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்தாங்கல்ல. இப்ப டபால் பல்ட் அடிக்கிறாங்க பாருங்க, எதுக்கு பல்ட்னு சொன்னா இவங்கதான் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்களே. ஏன்னா எந்த அளவுக்கு இதுல எழுதுறாங்கன்னு சொன்னா கடைசியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்கின் படியில தான் நோன்பு வச்சாங்கன்னு சொல்லி பாருங்க. இப்ப இந்த ஹதீஸ எழுதிட்டு மேற்படி ஹதீஸ் ரமலான் துவங்குவதற்கு ஒரு நாளோ இரு நாளோ மீதி இருக்கும் போது நோன்பு வைக்காதீர்கள் என்று திட்டவட்டமாக கூறுகிறது. எனவே அன்றைய சமுதாயம் ரமலான் மாதத்தின் பிறைகளை பார்க்கும் முன்பே ஷாபான் மாதம் 29 தினங்களில் முடிந்துவிடும் அல்லது 30 தினங்களில் முடிந்துவிடும் என்பதை முற்கூட்டியே அறிந்து கொள்ளும் நிலையிலும் பிறை படித்தளங்களை முறையாக கணக்கிட்டுக் கொள்ளும் ஞானமுள்ளவர்களாகவும் இருந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. முன்னாடி சொன்னது அதாவது புறக்கண்ணால் பிறைகளை தோராயமாக கணக்கிடும் முறைதான் விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த அந்த முஸ்லிம் உம்மத்து வெறும் மொழியை எழுதும் எழுத்தறிவும் அடிப்படை கணக்கும் பெற்றிருந்த சமுதாயமாக திகழ்ந்தார்கள். சூரிய மற்றும் சந்திரனின் சுழற்சிகளை கணக்கீட்டு செய்து நாட்காட்டி தயாரிக்கும் வானியர் பௌதீகம் என்னும் விஞ்ஞான அறிவு பெற்றிராத உம்மி சமுதாயமாக இருந்தார்கள் சொல்றாங்க. இப்ப டபால் இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் சொன்ன உடனே இவருடைய கணக்குப்படி யௌமு ஷக்குன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. யௌமு ஷக்கு என்று சொல்வதே தவறு என்று கடுமையாக விமர்சிக்கிறார்கள். அப்ப இது யார் விமர்சிக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமு ஷக்குல நோன்பு வைக்காதீங்க, வச்சா அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்தவர்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி ஒரு நாளே இல்லை என்று மறுக்கிறார்கள். அப்ப எனவே இந்த ஹதீஸுக்கு மாற்று கருத்து சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது எங்கே மாட்டிக்கொள்கிறார்கள்? அரபுகளுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. அப்படி தெரிஞ்சு கணக்கீட்டின் அடிப்படையிலே பாருங்க, அதாவது மேற்படி ஹதீஸ் ரமலான் துவங்குவதற்கு ஒரு நாளோ இரு நாளோ மீதி இருக்கும் போது நோன்பு வைக்காதீர்கள் என்று திட்டவட்டமாக கூறுகிறது. எனவே அன்றைய சமுதாயம் ரமலான் மாதத்தின் பிறைகளை பார்க்கும் முன்பே ஷாபான் மாதம் 29 தினங்களில் முடிந்துவிடும் அல்லது 30 தினங்களில் முடிந்துவிடும் என்பதை முற்கூட்டியே அறிந்து கொள்ளும் நிலையிலும் பிறை படித்தரங்களை முறையாக கணக்கிட்டுக் கொள்ளும் ஞானம் உள்ளவர்களாம் இருந்தார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள முடிகிறது. மாதம் முடிவதை முற்கூட்டியே அறிந்து கொள்ளும் நிலை ஞானம் இருந்திருந்தால் மட்டுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமபானை உங்களில் யாரும் ஒரு நாளின் நோன்பை கொண்டோ இரண்டு நாளின் நோன்பை கொண்டோ முந்த வேண்டாம் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்க முடியும் என்பதை அறிவுடையோர் யாரும் மறுக்க மாட்டார்கள். இன்னும் இந்த ஹதீஸை நாம் அளக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காலத்தில் வாழ்ந்த மக்கள் துல்லியமாக ரமதான் எப்போது துவங்கும் என்பதை அறிந்தும் பேணுதலுக்காக முந்தைய மாத நாட்களையும் ரமதானிலே சேர்த்து 32 அல்லது 31 நோன்புகள் வைக்கும் பழக்கத்தை ஒருவேளை கொண்டிருந்தார்கள் என்பதால் கூட மேற்படி உத்தரவின் மூலம் அதை இஸ்லாம் தடுத்திருக்கலாம் என்றும் இத்தருணத்தில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை துவங்கும் தினத்தில்தான் சரியாக நோன்பை ஆரம்பித்து ஆக வேண்டும் என்ற இந்த கட்டளையை கொடுத்துள்ளார்கள் என சிந்திக்க தோன்றுகிறது. இப்ப என்ன சொன்னாங்க, முன்னாடி கணக்கிட்டு துல்லியமா வச்சிருந்தாங்க, கணக்கிட்டு துல்லியமா வச்சிருந்தாங்க, அந்த அடிப்படையில யாரும் போயிடக்கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு திரும்ப என்ன சொல்றாங்க, ஓ 31 ஆயிடுமோ 32, எப்படி 31 32 ஆயிடும்? எப்ப கணக்கீட்டின் அடிப்படையில துல்லியமா ஆரம்பிச்சாங்களோ அதே கணக்கீட்டின் அடிப்படையில் அடுத்த மாதத்தை ஆரம்பிக்கும் போது ரமதானுடைய நோன்பு 29 அல்லது 30 தானே வரும், எப்படி 31 32 வரும்? புரியல? துல்லியமா கணக்கீட்டு அறிஞ்சு வச்சிருந்து அவங்க அப்படி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா அடுத்து முடிக்கும் போது எப்படி 31 அல்லது 32 வரும்? முடிக்கும் போது அதே போல துல்லிய கணக்கின் அடிப்படையில அடுத்த மாதத்தை ஆரம்பிச்சா ஒண்ணு ரமலான் 29 முடியும் அல்லது 30 முடியும். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அதாவது ஒரு விஷயத்தில் இவர்கள் சென்ற இந்த முரண்பாடு நான் திரும்ப திரும்ப சொல்ல வருவது என்னவென்றால், இதுக்கு முன்னாடியும் கணக்கு சில பேர் செஞ்சிருக்கிறாங்க, செய்யலன்னு நான் சொல்லல, ஆனால் அவர்கள் உம்மத்திலே மிக குறைந்த தொகையினர். மார்க்கு இல்முன் அடிப்படையிலே வந்தவர்களோ, சஹாபாக்களின் வழித்தோன்றர்களோ, தாபிஈன்களின் வழித்தோன்றர்களோ, ஹதீஸின் அடிப்படையிலே உம்மத்தை வழிநடத்தியவர்களோ அல்ல. அறிவின் அடிப்படையிலே சில யதார்த்த வாதங்களை செய்தவர்கள் தான் இந்த கணக்கின் அடிப்படையிலே சென்றிருக்கிறார்கள். அப்படி சென்றவர்கள் கூட, கவனித்து கேளுங்கள், சென்றவர்கள் கூட கணக்கை எதிலே ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், நல்ல கவனமா கேட்டு, கணக்கை எதிலே ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், 29 முடிந்து சூரியன் மறைந்ததற்கு பிறகு திரை வானத்திலே இருந்து அது ஒரு சில நிமிடங்கள் பார்க்கும் அளவிற்கு இருக்குமே ஆனால் அதை தலைப்பிரையாக எடுத்துக் கொள்ளலாம், நாம் அதை பார்க்கவில்லை என்றாலும் சரியே என்றுதான் அவர்கள் கணக்கை வைத்திருந்தார்களே தவிர, நமது தமிழ்நாட்டினுடைய ஹிஜ்ரா கமிட்டியை போன்று காலையிலே பிறையை பார்த்து மாதத்தை ஆரம்பியுங்கள் என்றோ, நாளின் தொடக்கம் பகல்தான் என்றோ, அல்லது கணக்கின் அடிப்படையிலே தான் சரியாக செயல்பட முடியும், கணக்கு இல்லாத அனைத்தும் ரமதானை தவற விடுவது, குஃப்ரிலே செல்லக்கூடியது, நபி அவர்களுடைய நோன்பே தவறானது, நபி அவர்களுடைய ஹஜ்ஜே தவறானது என்று எந்த ஒரு முன்னாடி சென்ற கணக்கை அடிப்படையாக கொண்ட யாரும் கூறவில்லை. கணக்கை அடிப்படையாக வைத்து சொன்ன அந்த ஒரு சிறு கூட்டம் கூட இப்படிப்பட்ட ஒரு தவறான முரண்பாட்டான வாதங்களை வரலாற்றிலே பதிவு செய்யவில்லை. சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாப்பானாக. இவ்வளவு விஷயங்களை எல்லாம் இவர்கள் சொல்லிவிட்டு கடைசியில நம்மை என்ன சொல்ல வருகிறார்கள், இவர்கள் யூதர்களுடைய கைகூலியாக இருப்பார்களோ, இவர்கள் மேலை நாட்டு மக்களுடைய சதி திட்டங்களாக இருப்பார்களோ, இஸ்லாம் வளரக்கூடாது என்பதிலே குறிக்கோள் கொண்டவர்களாக இருப்பார்களோ, இஸ்லாம் நிகழ்த்திவிடக் கூடாது என்பதை இவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் போல என்று நம்மை பார்த்து சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை கூறி இந்த உரையை முடிக்கின்றேன். சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உம்மத்தே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், ஒரு நேரத்தில் உங்களது நிலை எப்படி மாறும் தெரியுமா, உங்களுக்கு முன்னால் சென்றார்கள் அல்லவா அவர்களுடைய வழிமுறையிலே நீங்கள் செல்ல துடிப்பீர்கள், அதிலே நீங்கள் ஆர்வம் கொள்வீர்கள். எப்படி ஒரு செருப்புக்கு இன்னொரு செருப்பு எப்படி ஜோடியாக பொருத்தமாக இருக்குமோ அந்த அளவு அவர்களை போன்று நீங்கள் செயல்பட நினைப்பீர்கள். மேலும் சொன்னார்கள், அவர்களிலே ஒருவன் அவர்களிலே ஒருவன் ஒரு உடும்பு பொந்துக்குள் நுழைந்திருந்தால் அதிலும் ஏதாவது நன்மை இருக்குமோ, அவங்க போயிருக்கிறாங்களே பெரிய அறிவாளிகள் என்று அதிலும் நீங்கள் உள்ளே நுழைந்து பார்க்க துடிப்பீர்கள். மேலும் சொன்னார்கள், அவர்கள் அவர்களிலே ஒரு வழிகேடன் தனது தாயிடத்திலே தவறாக நடந்திருந்தால் உங்களிலும் ஒருவன் அப்படி நடப்பவன் உருவாகுவார். எனவே யூத கிறிஸ்துவ கலாச்சாரத்தை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த யூத கிறிஸ்துவ கலாச்சாரம் தான் அவர்கள் தங்களுடைய பண்டிகைகளை, தங்களுடைய விசேஷ மத நாட்களை எல்லாம் முன்கூட்டியே கணக்கிட்டுக் கொண்டு அந்த கணக்கீட்டின் அடிப்படையில் செய்து வருகிறார்கள். அதற்கு மாற்றமாக உம்மத்தே உம்மியாவாகிய முஸ்லிம்களாகிய நாம் பிறையை பார்க்காதவரை நோன்பை ஆரம்பிக்க மாட்டோம், பிறையை பார்க்காதவரை நோன்பை முடிக்க மாட்டோம், பிறையை பார்த்துத்தான் நோன்பை ஆரம்பிப்போம், பிறையை பார்த்துத்தான் நோன்பை முடிப்போம் என்று சொல்கிறார்கள் சகோதரர்களை. இந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளை இருக்கிறது பிறையை பார்ப்பதற்கு, பிறையை பார்க்காமல் நோன்பை ஆரம்பிப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்கள். இதைத்தான் குலஃபாக்கள் நம்பி இருந்தார்கள், குலஃபாக்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலீஃபாக்களிடத்திலே கடைசியிலே பைஅத்து வாங்குகிறார்கள். இறுதி ஹஜ்ஜிலே அங்கே தனது அமீரை நிர்ணயம் செய்துவிட்டு நபி அவர்கள் திரும்பும் பொழுது மக்காவுடைய அமீரிடத்திலே பைஅத்து வாங்குகிறார்கள். என்ன சொல்லி வாங்குகிறார்கள், நாங்கள் ஹஜ்ஜுடைய கிரியைகளை ஆரம்பிக்க மாட்டோம், பிறையை பார்த்தாலே தவிர என்று என்னிடத்திலே உடன்படிக்கை செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். இவ்வளவு சாதாரண விஷயமாயிது. பைஅத்து வாங்கக்கூடிய அளவிற்கு எப்படி தௌஹீதுக்கு பைஅத்து வாங்கினார்களோ, தான் ரசூல் என்பதில் பைஅத்து வாங்கினார்களோ, அதுபோன்று அஹித இலைனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லா நுன்சிக இல்லா லிர்ருயதி, நாங்கள் ஹஜ்ஜுடைய அமல்களை ஆரம்பிக்க கூடாது பிறையை பார்த்தாலே தவிர. முன்னாடி கணக்கு போட்டு வச்சுக்கிட்டு அல்லது பிற மக்களுடைய அந்த கணிதத்தின் அடிப்படையிலே பிறை நீங்கள் ஹஜ்ஜை ஆரம்பித்து விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான ஒப்பந்தம் வாங்கிவிட்டு தான் மக்காவிலிருந்து மதீனா வருகிறார்கள். சரிங்க, இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன் கடைசியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை பார்த்தாலே தவிர, அல்லது பிறை பார்த்தது இரண்டு சாட்சிகள் சொன்னாலே தவிர, அதுவும் பிறை பார்த்ததுக்குள்ளார வந்துடும். அதையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி விட்டு வந்து விட்டார்கள். நாம் பார்த்தாலும் சரி, அல்லது பார்த்ததை வந்து நமக்கு சாட்சி சொன்னாலும் சரி. இப்ப என்ன பிரச்சனை சொன்னா, சரிங்க இந்த கணக்கு போட்டு வச்சிருக்கிறீங்கல்ல, கொஞ்சம் அதிகம் ஒன்று தெரிஞ்சுக்கணுமா இல்லையா, இந்த கணக்கு யார் கண்டுபிடிச்சது? இப்ப இவங்க வச்சிருக்கிற இந்த கணக்கு யார் கண்டுபிடிச்சதுன்னு பார்த்தா ரொம்ப அழகா பவ்யமா சொல்றாங்க, நாசாதாரம் கண்டுபிடிச்சானா. யாரு கண்டுபிடிச்சது? அதுவும் இவங்க கண்டுபிடிக்கல. நீங்க தான் உண்மை சமுதாயம் இல்லை, எங்க நீங்க தான் பெரிய கணக்குடைய விஞ்ஞானி விஞ்ஞானியா போயிட்டீங்க, நீங்க கணக்கை கண்டுபிடி, நம்ம தேவையில்லைங்க கணக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு. நாசா அதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுட்டான், பழைய 3000 வருஷத்துக்கும் புதிய 3000 வருஷத்துக்கும் அவன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். அப்ப அவன் கண்டுபிடிச்சு வச்சது ஷரியாவுடைய மார்க்கத்தை உண்மைப்படுத்தும் விதமாக இருக்குமா? அப்ப கண்டிப்பா அவனுடைய கண்டுபிடிப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததை தவறு என்று சொல்லும்படிதான் அவன் கண்டுபிடிச்சு வச்சிருப்பான். ஏன் அப்படி சரியா கண்டுபிடிச்சிருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையாளர்கள் என்று அவனுக்கு எதிராக வந்திருந்தான். அப்ப இவங்க வச்சிருக்கிற கணக்கு ஏதோ முஸ்லீம் அறிஞர்கள் எல்லாம் வச்சிருக்க என்பதை நீங்க நம்பிடாதீங்க. ஏன்னு சொன்னா உலகத்தில் இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு சில நாடுகள் கணக்கின் அடிப்படையில் கொண்டாடுகிறார்கள், அவங்களுக்கு மாற்றமாக தான் இவங்க இருக்கிறாங்க. யார் இவங்களுடைய கணக்கு இருக்குது, மலேசியாவுக்கு மாற்றமா இருக்குது, சிங்கப்பூருக்கு மாற்றமா இருக்குது, இன்னும் சில நாடுகளுக்கு மாற்றமா இருக்குது. ஏன் உம்முல்குரா காலண்டருக்கு மாற்றமா இருக்குது? உம்முல்குரா காலண்டர் என்பது இஸ்லாமிய விஞ்ஞான அதாவது வானியல் அறிஞர்கள் கண்டுபிடிச்ச காலண்டர், அதுக்கு மாற்றமா இருக்குது. அப்ப நாசாவுடைய காலண்டர் உனக்கு பிடித்தமா இருக்குது, அது துல்லியமா இருக்குது, அந்த அடிப்படையிலே முஸ்லிம்களை நீங்கள் நோன்பை ஆரம்பிக்க சொல்கிறீர்கள், நோன்பை முடிக்க சொல்கிறீர்கள், அதற்கு மாற்றமாக செயல்படுவதை குஃப்ர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் செஞ்சீர்கள் என்றால் இப்ப யார் மேல சந்தேகம் வருது? ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, முதலிலே நமது ஈமானை சரி செய்து கொள்வோமாக. ஈமான் என்பது என்ன? அல்லாஹ் சொன்னது எங்களுக்கு போதும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எங்களுக்கு போதும், அதுதான் ஈமான். சகோதரர்களே, காலங்கள் எவ்வளவு மாறினாலும் ஷரியத் என்பது மாறாது. இந்த காலத்தில் டெக்னாலஜி வந்துருச்சு, சேட்டலைட் வந்துருச்சு, எல்லாமே லைவா நாங்க பார்த்துக்கிட்டு இங்க இருந்து ஹஜ் செஞ்சலாம் சொல்லுவீங்களா? இப்படி எல்லாம் ஷரியத்தை மாற்ற முடியாத சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெளிவான விளக்கத்தை கொடுப்பானாக. இது போன்ற குழப்பத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. புதிது புதிதாக எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி, அதை உங்களது மூத்த மார்க்க அறிஞர்களிடத்திலே கொண்டு வந்து தெளிவான விளக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், உங்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை ஏற்பட்டால் இல்முடையவர்களிடத்திலே அதை கொண்டு வாருங்கள், அவர்கள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே சொல்வதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. அதை விட்டுவிட்டு ஒருத்தர் சொல்றாரு, என்னப்பா நீ கரெக்டா தானே இருந்த, எப்படிப்பா நீ இப்படி போனேன்னு சொன்னா, அதாவது திருச்சியிலிருந்து ஒரு புக்கு வருதுங்க, 10 வருஷம் புக்கை வாங்கி நான் படிச்சேங்க, தெளிவா எனக்கு விளங்கி போச்சுங்க கணக்கு தான் கரெக்ட் சொல்லிட்டு. என்ன சொல்றது? மார்க்கத்திற்கு இல்ம் என்று இல்லையா? அதை படித்த அறிஞர்கள் என்று யாரும் இல்லையா? நம்மளெல்லாம் விட்டுருங்க, லோக்கல்ல உள்ள நம்மளெல்லாம் விட்டுருங்க. இந்த இஸ்லாம் என்பது தமிழ்நாட்டோட முடிஞ்சிருச்சா? இதுக்கு வெளியில இஸ்லாம் இல்லையா? முஸ்லிம்கள் இல்லையா? அறிஞர்கள் இல்லையா? அப்ப அந்த மூத்த அறிஞர்களுடைய அந்த குழு, அவர்கள் உம்மத்துக்காக வேண்டிய குர்ஆனை படிச்சு ஹதீஸை படிச்சு 24 மணி நேரம் அதை மனப்பாடம் செய்வதிலும் போதிப்பதிலும் இருக்கக்கூடிய அந்த அறிஞர்கள் இப்படியே போனீங்கன்னு சொன்னா, ஹலீஃபாக்கள் வரைக்கும் உமர் ரழியல்லாஹு அன்ஹு தங்களுடைய காலத்தில் இஸ்லாம் வேகமாக பரவி கொண்டிருந்த போது, தூர தூரமான நாடுகளுக்கு மஜூசிகளின் ரோம நாடுகளை எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்ட போது, குறிப்பா தங்களுடைய கவர்னர்களுக்கு தபால் எழுதும் போதெல்லாம், எப்படிங்க தபால் எழுதும் போதெல்லாம் கவனமா எழுதிக்கிட்டே இருந்தாங்க, எத்தா பிறைய பார்த்து நோம்ப ஆரம்பிங்க, பிறைய பார்த்து நோம்ப விடுங்கன்னு சொல்லி. அப்ப இந்த அளவுக்கு அவர்கள் இந்த நிலைப்பாட்டிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற அந்த நிலையிலே உறுதியாக இருந்தார்கள் என்றால், நாம் தடம் மாறுவதற்கு நமக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது சகோதரர்களே? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாத்து அருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரர் ஒருவர் கேள்வி கேட்கின்றார்கள், அரஃபா தினத்திலே நோன்பு வைப்பதை பற்றி. அதாவது நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, யார் அரஃபாவுடைய தினத்திலே மன் சாம யௌம அரஃபா, அப்ப அரஃபா தினம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப அரஃபா தினம் என்பது ஹாஜிகள் எப்போது மக்காவிலே அரஃபா மைதானத்திலே ஒன்று கூடுகிறார்களோ அது யௌம அரஃபா. அதுதான் துல்ஹஜ் மாதத்தின் 9 பிறை. அந்த மக்கா நகரிலே அவர்களுடைய அந்த பிறை பார்த்தலின் அடிப்படையில், சாட்சியின் அடிப்படையிலே பிறை ஒன்பதிலே அவர்கள் அரஃபாவிலே இருக்கிறார்கள். அதற்கு முன்பு பிறை எட்டிலே யௌமு தர்பியா என்று சொல்லப்படக்கூடிய நாளிலே அவர்கள் மினாவுக்கு வருகிறார்கள். அப்ப அந்த நாளை குறித்து சொல்லும் பொழுது யௌமு அரஃபா என்று வருகிறது. துல்ஹஜ் பிறை ஒன்பதில் நோன்பு வையுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடவில்லை, அரஃபா நாளிலே நோன்பு வையுங்கள் என்று வருகிறது. அப்ப அதை வைத்து பார்க்கும் போது அறிஞர்களுடைய கருத்து என்னவென்றால், இப்ப ஹாஜிகள் எப்போது அரஃபாவில் அங்கு ஒன்று கூடுகிறார்களோ அது அரஃபாவுடைய நாள். அப்ப அதை நாம் இன்று தெளிவாக தகவலின் அடிப்படையிலும் அதுபோன்று பார்த்தலின் அடிப்படையிலும் தெரிந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் இருக்கின்ற காரணத்தால், எப்போது ஹாஜிகள் அங்கு அரஃபாவிலே ஒன்று கூடுகிறார்களோ அந்த நாளிலே இங்கே நாம் நோன்பில் இருப்பதுதான் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மிக நெருக்கமானது, ஏற்றமானது இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அரஃபா நாளின் நோன்பை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள், முந்தைய ஆண்டின் பாவங்களை அது போக்கிவிடுகிறது, முந்தைய ஆண்டுக்குண்டான பாவங்களுக்கு பரிஹாரமாகி விடுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். பிறை விஷயமா பார்க்கும் பொழுது ஏறக்குறைய, அதாவது சஹி புகாரி, சஹி முஸ்லீம், அதே போல சுனன்கள், அபுதாவூத், திருமதி, இதுல மட்டுமே ஏறக்குறைய 100 ஹதீஸுகள் பிறையை பார்த்துதான் நோன்பு வைக்க வேண்டும், பிறையை பார்க்காமல் நோன்பு வைக்க கூடாது, பிறையை பார்த்துதான் நோன்பை விட வேண்டும், பிறையை பார்க்காமல் நோன்பு விடக்கூடாது என்பதற்கு இந்த 6 பிரபல்யமான ஹதீஸ் நூல்களிலே 100 மேற்பட்ட ஹதீஸுகளும், இது அல்லாமல் முஸ்னத் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ் நூல்கள், உதாரணத்துக்கு முஸ்னத் அஹமத், அப்புறம் முஸ்தத்ரக் என்று சொல்லப்படக்கூடிய இமாம் ஹாக்கிமுடைய நூல், அப்புறம் தபராணியுடைய நூல், இப்படி ஹதீஸ்களினுடைய மொத்த நூல்களை பார்ப்போம் என்றால் 200 மேற்பட்ட அறிவிப்புகள். பொதுவா ஒரு விஷயத்துல நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஒரு ஹதீஸ் வந்தாலே போதும், அவ்வளவுதான், முடிச்சு. இப்போ குர்ஆன்ல ஒரு ஆயத்து ஒரு விஷயத்துக்கு இருந்தா போதும், அது அல்லாஹ் 100 தடவை சொன்னாதான் நம்ம ஏத்துப்போங்கிறது முஸ்லீம்களுடைய அடையாளம் அல்ல. அப்ப 200 மேற்பட்ட சஹீஹான ஹதீஸுகள் பிறை விஷயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு கூற்று, ரொம்ப தெளிவான கூற்று, சூமு மினல் வதஹி இலல் வதஹ், அதாவது ஹிலாலுக்காவது அவங்க ஏதாவது புரியாம செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வதஹ் என்றால் கண்ணால் தெளிவாக பார்க்கப்பட்ட ஒரு பிறையிலிருந்து அடுத்து தெளிவாக பார்க்கப்படும் பிறை வரை நீங்கள் நோன்பிருங்கள். இவ்வளவு தெளிவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகள் ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆக மொத்தம் 200 மேற்பட்ட ஹதீஸுகள் இந்த பிறையை பார்ப்பது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கும் போது, அதைத்தான் ஆரம்பத்தில் நாம் சொன்னோம், அதாவது ரமதான் மாதம் நோன்புடைய மாதம், அந்த ரமதானை ஆரம்பிப்பதும் முடிப்பதும் இபாதத்திலே உள்ளது, அது பிறையின் அடிப்படையிலே உள்ளது, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிபந்தனையாக ஆக்கி சொல்லியிருக்கிறார்கள், ஒரு ஆப்ஷனலாக அல்ல. அதே போல இது ஒரு கேள்வி, இது முக்கியமான கேள்வி, அதாவது சரிங்க, அதாவது நம்முடைய ஆதாரங்களுக்கு அவங்க பதில் சொல்றாங்களா, பார்த்து நாங்களும் பார்த்து தாங்க வைக்கிறோம், எதால பாக்குறீங்க, நாங்க அறிவால பாக்கிறோம் அப்படிங்கிற என்ன. இப்ப இது என்னன்னு சொன்னா சின்ன பிள்ளைங்க விளையாண்டுகிற மாதிரி, நபி அவர்கள் பார்த்து வையுங்கள் என்று சொன்னது எந்த பார்த்தலை சொன்னார்கள், கண்ணால் பார்ப்பதை தான் சொன்னார்கள் சஹாபாக்கள், அதைத்தான் விளங்கினார்கள். யூதர்களுடைய விளையாட்டு தான் ஆதாரத்தை அதனுடைய மூல அர்த்தத்திலிருந்து மாற்றுவது. சரி, இப்ப ஒரு கருத்திற்கு, ஒரு வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் இருக்கிறது என்றால், இப்ப பார்க்கறதுக்கு 2 பார்வையும் வைக்கலாம், கண்ணால பார்க்கறதையும் வைக்கலாம், அறிவால பார்க்கறதையும் வைக்கலாம்னு சொன்னா அங்க 2 நிபந்தனை இருக்கணும். ஒண்ணு என்ன, அந்த வார்த்தை அதற்கு சாத்தியமா இருக்கணும், இலக்கணத்தில் அந்த வார்த்தைக்கு அதுக்குள்ள அர்த்தம் இருக்கணும், ரெண்டாவது அந்த வார்த்தை அந்த இடத்திற்கு பொருத்தமானதா இருக்கணும், அந்த இடத்தில் அந்த அர்த்தத்தை வைப்பதற்குரிய நிபந்தனை பூர்த்தியாகணும் என்று பார்க்கும் பொழுது, அரபியில இந்த ரஆ என்ற வார்த்தை அதற்குரிய மூல வேர்ச்சொல் ரஆ யரா ருயத என்றால் கண்ணால் பார்ப்பது, ரஆ யரா ருயத என்றால் கனவிலே பார்ப்பது, ரஆ யரா ரஅயன் என்றால் அறிவில் யோசிப்பது, அறிவில் யோசிப்பது, அறிவில் பார்ப்பது கூட கிடையாது, அறிவிலே யோசிப்பது. ஆனா பார்ப்பதும் பொதுவா சொல்லுவாங்க, நபியை நீங்கள் பார்க்கவில்லையா? நபியை நீங்கள் யோசித்து பார்க்கவில்லையா? நீங்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா? அல்லாஹு தஆலா யானை வாசிகளை எப்படி அடித்தான் என்பதை, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆதின், ஆது கூட்டத்தை அல்லாஹ் எப்படி நடத்தினான் என்பதை நபியை நீங்கள் யோசித்து பார்க்கவில்லையா? அப்ப அந்த ரஆயா என்பது ரஅயன் என்ற அந்த மூலச்சொல்லிருந்து வருகிறது. இப்ப எங்கே அரபியிலே இந்த ரஆ என்பது ஒரு மஃஊலை கொண்டு வருமோ அப்போது அந்த ரஆ என்பது ருயத்துடைய பொருளை கொண்டது. ரஆ என்பது ஒரு மஃஊலை கொண்டு வந்தால் ருயத்தின் அடிப்படையில் உள்ளது. எப்படி? ரஅய்துக, நான் உன்னை பார்த்தேன், கண்ணால பார்த்தேங்க. ரஅய்து ஷம்ஸ, சூரியனை பார்த்தேன், கண்ணால பார்த்தது. சரியா? ஒரு மஃஊல் வந்தா கண்ணால பார்த்தது. ரெண்டு மஃஊல் வருமையானால் அப்போது அங்கே யோசிப்பது, அறிவால் பார்ப்பது, எண்ணினேன் கருதினேன் என்ற அர்த்தத்திலும் வரும். இப்ப உதாரணமா, அராக ஆலிமன், நான் உன்னை ஒரு ஆலிமாக பார்க்கிறேன், அதாவது கருதுகிறேன், நான் உன்னை ஒரு ஆலிமாக அறிகிறேன் என்று பொருள். அப்ப இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற விஷயத்துல சொன்னாங்களோ அங்க எல்லாம் ஒரே ஒரு மஃஊலை கொண்டுதான் வந்திருக்கிறது. சூமூல் இருயத்திஹி வஅஃதிரூல் இருயத்திஹி லா தஸூமு ஹத்தா தரவுல் ஹிலால் வலா துஃதிரு ஹத்தா தரவுஹு. அப்ப அரபி இலக்கணத்தின் அடிப்படையிலே அங்கே புழங்கப்பட்டுள்ள, இந்த இடத்தில் புழங்கப்பட்டுள்ள ரா என்பதற்கு அறிவால் பார்ப்பது என்ற அர்த்தத்தை கொடுக்கவே முடியாது. அரபி இலக்கண அந்த லுகாவின் அடிப்படையில், அகராதியின் அடிப்படையில் இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ள ரா என்பதற்கு அறிவால் பார்ப்பது, அறிவால் யோசித்து சிந்தித்து தெரிந்து கொள்வது என்ற அர்த்தத்தை கொடுக்கவே முடியாது. இரண்டாவது அந்த அர்த்தம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நோக்கிலே சொன்னார்களோ, சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அதற்கும் மாற்றமாக இருக்கிறது. இப்ப சகோதரர்கள் கேட்கிறாங்க, இப்ப நம்ம இரவுல பிறைய பார்த்துட்டோம், ஆனா அதாவது அமெரிக்கால வந்து முந்தைய நாளுடைய பகல்ல தான் அவங்க இருக்கிறாங்க. இப்ப அதாவது அடுத்து வரக்கூடிய இரவு அவங்களுக்கு ரமதானுடைய இரவா இருக்கும். நம்ம எப்போதுமே அந்த சுழற்சியில 24 மணி நேரத்துக்குள்ளார உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் ஒரு நாளிலே சுற்றி வந்து விடுவார்கள். மொத்தமா 24 மணி நேரத்துக்கு தாண்டி ஒருத்தங்க வெளியே போனதுக்கு பிறகுதான் அடுத்தவங்க அந்த நாளுக்குள்ளார வர்றாங்க என்பது கிடையாது. எப்படி வெள்ளிக்கிழமை இருக்குது, அப்ப நம்ம வெள்ளிக்கிழமையினுடைய அந்த 24 மணி நேரத்தை விட்டு தாண்டதுக்கு முன்னாடியே அடுத்த பூமியினுடைய அடுத்த பகுதியில் உள்ளவங்க உள்ளார வந்துருவாங்க. அதை நான் சொன்னேன், நான் பயான சொல்லும் போது கவனிச்சிருக்கான். இந்த ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர், யார் மாதத்தை அடைவாரோ என்று அர்த்தம் சொல்லும்போது, இப்ப நம்ம கூட சொல்லும்போது பொதுவா மக்கள் பேசுற பேச்சின் அடிப்படையில் சொல்லிட்டோம், ஆனா அதுக்கு பின்னாடியே நான் உங்களுக்கு விளக்க சொன்னேன். அந்த அடைவாரம் என்பது என்ன அர்த்தத்தில் அல்ல, அவங்கவுங்க பிறப்பாத்து அணிஞ்சுக்கிறது என்ற அர்த்தத்தில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் மீது குத்திப அலைக்கு முஸ்யாம், நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று சொல்றான். அடுத்து ரமதான் மாதத்தை சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடியே நோன்புல விதிவிலக்கு அல்லாஹ் சொல்றான். இப்ப ரமதான் மாதம் வரும்போது ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்நாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர், அந்த மாதத்தில் யார் உள்ளூரில் இருக்கிறார்களோ, ஷஹித என்றால் மன்கான ஹாதிரன், அப்ப அதனாலதான் யார் பயணத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் வேறு நாட்களை கணக்கிட்டுக் கொள்ளட்டும். புரியுதுங்களா? அப்ப ஷஹித என்பதற்கு யார் அடைகிறார்களோ அவங்கவுங்க அடையும் போது அவங்கவுங்க வச்சுக்கலாம். ஷஹித என்பது அடைந்தார் என்ற அர்த்தத்தில், இப்ப ஷாஹித் என்றால் சாட்சின்னு சொல்லுவாங்க, ஆஜராக இருப்பவர்கள், அல்லாஹ் ஷாஹிதாக இருக்கிறான், அதாவது அல்லாஹ் எல்லா இடத்திலும் நமக்கு ஆஜராக இருக்கிறான் அவனுடைய இல்மால். அப்ப ஷஹித என்பது இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு ஹவார, யார் உள்ளூரில் இருக்கிறார்களோ என்பதுதான் சரியான தஃப்ஸீர். இப்ப அதாவது ஒவ்வொரு பகுதியில நம்ம பார்க்கக்கூடிய பிறையை கவனத்திலே கொள்ள வேண்டும் என்று சில அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே சிலர் இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த கருத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேரடி ஹதீஸிலிருந்து எடுக்கப்படுகிறதா என்றால், நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எங்கேயும் சொல்லவில்லை. அதாவது அவர்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தை லிகுல்லி அஹ்லி பலதின் ருயத்துஹும், ஒவ்வொரு நாட்டவரும் அல்லது ஒவ்வொரு பகுதியினரும் அவர் அவர்களுடைய பிறையின்படி செயல்படட்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது அப்படி ஒரு வார்த்தையை வாக்கியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தியதாகவோ அல்லது சஹாபாக்கள் பயன்படுத்தியதாகவோ அல்லது தாபியீன்கள் பயன்படுத்தியதாகவோ இல்லை, தபியீன்கள் பயன்படுத்தியதாகவும் இல்லை. இமாம்களுடைய பிந்திய காலத்தில் ஹிஜ்ரி 200 காலத்தில் தான் இந்த வாக்கியம் தோன்றுகிறது. அது இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த தகவல் செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸின் அடிப்படையிலே அந்த வார்த்தை அங்கே கையாளப்படுகிறது. சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த ஹதீஸில் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறைவுடைய செய்தியை ஏற்க மறுக்கும் போது நாங்கள் சிரியாவின் பிறையை ஏற்க மாட்டோம் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை, அல்லது சிரியாவிலே பார்த்த பிறை மதினாவாசிகளுக்கு பொருந்தாது என்று சொல்லவில்லை, அல்லது நாங்கள் எங்கள் பகுதியில் உள்ள பிறையைத்தான் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லவில்லை. நபி மாறாக என்ன சொன்னார்கள், நாங்கள் பிறையை பார்க்கின்ற வரை மாதத்தை பூர்த்தி செய்ய மாதத்தை தொடருவோம், இப்படித்தான் நபி அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப நபி அவர்களுடைய கட்டளை என்றால் மாதத்தை பிறையை பார்க்காமல் நோன்பு வைக்காதீர்கள், பார்க்காமல் நோன்பு விடாதீர்கள் என்ற கட்டளை ஒன்றுதான் நமக்கு ஹதீஸ் நூல்களே திரும்ப திரும்ப கிடைக்கிறது. அப்ப என்ன விளக்கம் அதற்கு, குறைப அவர்களோ ரழியல்லாஹு அன்ஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அங்கே சிரியாவிலே மாதத்தின் தொடக்க பிறையை பார்த்து விட்டு இறுதியிலே வருகிறார்கள். அப்ப மாதத்தின் தொடக்கத்திலே பார்த்த பிறையை வைத்து மாதத்தின் இறுதியை முடிக்க முடியாது. மாதத்தின் இறுதியை முடிப்பதற்கு அதே நபி அவர்களுடைய கட்டளை எங்களுக்கு வேண்டும், பிறையை பார்த்தால் நாங்கள் முடிப்போம், இல்லை என்றால் நாங்கள் மாதத்தை 30 பூர்த்தி செய்வோம். புரியுதா இல்லையா? புரியுதுங்களா இல்லையா? ஏனென்று சொன்னா அடுத்து சிரியாவிலிருந்து தகவல் வரும் சொன்னா அதுக்கு குறைஞ்சது 1 ஆயிரும். அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 1000 miles மதினாவிலிருந்து தமஸ்கு நகரம். அப்ப அவர் அங்க கொஞ்ச நாள் தங்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டு இங்கே மதினா வந்து சேரும் பொழுது ரமதானுடைய கடைசி நாட்கள். அப்ப பார்த்த மாதத்தின் தொடக்கத்தில் பார்த்த பிறையை வைத்துக் கொண்டு எண்ணி நம்ம இப்ப மாசத்தை முடிக்க முடியாது. 29 வந்துட்டா இப்ப திரும்ப நம்ம பார்க்கணும், நம்ம பார்ப்போம், பார்த்துதான் முடிப்போம், பார்க்கலன்னா அடுத்து 30 ஆக்குவோம். அப்ப இதைத்தான் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அவர்களுடைய இந்த கூற்றிலே சிரியாவின் பிறையை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்ற எந்த மறுப்பும் கிடையாது. அப்படி இருக்குமேயானால் அப்ப ஒரு அளவு சொல்லுங்க, எவ்வளவு தூரத்தில் வரைக்கும் நீங்க ஏத்துப்பீங்க, அதுக்கு மேல ஏத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. அப்ப சிரியா வந்து இன்னைக்கு 1000 kilometers அனைமா 1000 miles இருக்காது, 1000 kilometers இருக்கும். 1000 kilometers இருந்தா நீங்க ஏத்துப்பீங்க. 1000 kilometers என்பது ஒரு பக்கத்திலேயே 4 கணக்கு சொல்ல முடியாது. அவர்களை பொறுத்தவரை ஒரு பக்கத்தில் அவங்களுடைய நாட்டு பகுதிக்குள்ளார வந்தா ஏத்துப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு மெட்ராசுரிய காசி என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு 400-500 kilometers கணக்கு வச்சிருக்கிறார், அதுக்குள்ளார இருந்தா ஏத்துக்கலாம்னு சொல்லி. இப்ப இவர் சொன்ன 400-500 kilometers கணக்குப்படி இவங்க அறிவிப்பு செய்யற இந்த அறிவிப்பை வைத்து மதுரையில் உள்ளவங்க பெருநாள் கொண்டாடலாம், கொண்டாடணும். கோயம்புத்தூர்ல உள்ளவங்க பெருநாள் கொண்டாடணும். இதே கோயம்புத்தூர்காரங்க கேரளாவில் பார்க்கிற அந்த பிறைக்கு இவங்க எவ்வளவு தூரத்தில் இருக்கிறாங்க, ஒரு 50 kilometers இருக்கிறாங்க, 25 kilometers இருக்கிறாங்க. ஏன் கோயம்புத்தூர்காரங்க ஏத்துக்கிறது இல்ல? மெட்ராஸில் பார்த்த பிறையை கோயம்புத்தூர்காரங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா இதே பாலக்காட்டில் பார்த்த பிறையை கோயம்புத்தூர்காரங்க ஏன் ஏத்துக்கிறது இல்ல? அப்ப உங்களுக்கு பிரச்சனை பிறை பிரச்சனை அல்ல, மாநில பிரச்சனை. தமிழ்நாடா கேரளாவா, அதுதான் பிரச்சனை. அதே போல கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் எவ்வளவு தூரம், நமக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு பார்டர். அவங்களுக்கு டெல்லியிலிருந்து வந்தாதான் ஏற்றுப்பேன் சொன்னாங்க, 2000 kilometers தூரத்திலிருந்து பக்கத்தில் 50 kilometers உள்ள பிறையை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. கேரளா அவங்களுக்கு 50-100 kilometers இருக்கு, கர்நாடகாங்கிறவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு டெல்லி ஜாமியா மஸ்ஜித் இமாம் டிக்ளேர் பண்ணா நாங்கள் கொண்டாடுவோங்கிறாங்க. அப்ப மாநிலங்கள் அடிப்படையில் அரசியல் பிரித்ததை தவிர மார்க்கம் பிரிக்கவில்லை. அப்ப நம்ம பொறுத்த வரைக்கும் செய்தி எங்கிருந்து கிடைச்சாலும் சரி, தெளிவான ஆதாரப்பூர்வமான செய்தியா இருந்தால் ஏற்றுக்கொள்ளப் போகிறோம், அவ்வளவுதான். அதுதான் அந்த குறைபுடைய ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. அந்த இடத்துல அவங்க சொல்வதற்கு வார்த்தை இல்லை. அதுக்கு என்னன்னு சொன்னா இமாம் நவ்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் முஸ்லீமுடைய ஷரஹ் எழுதினவங்க இமாம் முஸ்லீம் வந்து ஹதீஸுகளுக்கு தலைப்பு போடல, இமாம் முஸ்லிம் ஹதீஸுகளுக்கு தலைப்பு அவங்க போடல. இமாம் நவீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 400 நூற்றாண்டிலே வந்தவர்கள், ஹிஜ்ரி 400 வந்தவர்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய மதுஹபின் அடிப்படையிலே ஃபிக்ஹை படித்த அந்த பெரிய அறிஞராகி இமாம் நவீ அவங்க அதுக்கு தலைப்பு போடுறாங்க. ஹதீஸில் அந்த வார்த்தை கிடையாது, அதை தான் இவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆனா அதுக்கு முன்னாடி மதுஹபனுடைய மூத்த இமாம்கள் என்று நீங்கள் சென்றீர்கள் என்றால், இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா, இமாம் ஷாஃபிஈ, இமாம் மாலிக் அஹ்மது, இவர்களுடைய மூத்த கருத்து என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய பார்வையின் அடிப்படையில் நோன்பை முடிவு செய்ததற்கு பிறகு அடுத்து உங்களுக்கு தகவல் வருது. எப்படி உங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே பகுதியில பிற பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, இப்ப அடுத்து நீங்க உங்களுடைய கணக்குப்படி 29 பிறைய பார்த்து நீங்க நோன்பை 29 முடிச்சுட்டா உங்களுக்கு ஒரு நோன்பு மிஸ் ஆயிருக்கு, பெருநாளுக்கு அடுத்து நீங்க கதா செய்யணுங்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு மதுஹபனுடைய மூத்த இமாம்களிடத்தில் தெளிவான கருத்து இருக்கிறது. பின்னாடி வந்தவங்கள்ட்டதான், அதாவது நேரங்களின் வித்தியாசத்தின் அடிப்படையில் எந்த அளவுக்கு நேரம் வித்தியாசம் படாம இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம பிறைய எடுத்துக்கலாம். இப்ப தொழுகையுடைய நேரம் சொன்னா, இப்ப நமக்கு மகரிப 6:05 வருது, மதுரையில எத்தனைக்கு வருது? யார் இருக்காங்களா மதுரைக்காரங்க மதுரையில இருந்து வந்தவங்க? லேட்டா வருதா குறைஞ்சு வருமா? ஜாஸ்தியா வரும். கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா குறைஞ்சு வரும். அப்ப நேரம் எங்க வித்தியாசப்படுதோ அங்கெல்லாம் தனித்தனி பிறையா வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த கருத்து பின்னால் வந்த கருத்தை தவிர ஹதீசுகளின் ஆரம்ப காலத்தில் உள்ள கருத்து கிடையாது. இப்ப இவங்க உதாரணத்துக்கு குறைபுடைய ஹதீஸை இவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா 1000 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர் தாண்டினா வேற நாடு வச்சுக்கணும்னு வச்சுங்க. நமக்கு பக்கத்துல ஸ்ரீலங்கா எவ்வளவு தூரத்தில் இருக்கு, கேரளா எவ்வளவு தூரத்தில் இருக்கு. அப்ப இவர்கள் குறைபுர ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய ஹதீஸை அதனுடைய வெளிரங்கத்திலிருந்து இவர்களாக ஒரு தலைப்பிட்டு எடுத்துக்கொள்கிறார்களே தவிர ஹதீஸின் அடிப்படையில் எடுக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா நபீனா முஹம்மது. ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இப்ப வந்து அரஃபா அன்னைக்கு நோன்பு வச்சிடறாங்க, ஆனா அடுத்த நாள் ஊர்ல யாருமே பெருநாள் தொழுவில, இப்ப நாங்க வந்து விட்டுட்டு அடுத்த நாள் தொழுவலாமான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இதுல என்னுடைய கருத்து சொல்றேன், அல்லாஹு அலம் பிஸ்வா, அதாவது அந்த 10-11, 12, 13 எல்லாமே பெருநாள் தான் முஸ்லிம்களுக்கு. ஐயாமு ஈதின் வாசலி, ஐயாமு தஷ்ரீக் என்பது, வேற வழி இல்ல. உங்க ஊர்ல யாரும் அந்த பெருநாள் தொழுவலன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் தொழுகிறது தவறா இருக்காது நினைக்கிறேன். அல்லாஹு அலம் அப்படி இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களோட சேர்ந்து தொழுகிறது. நோம்பு முடிச்சிடுறீங்க, உங்களுக்கு தொழுகிறதுக்கு ஜமாத் யாரும் இல்லைன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஆன்மாவையும் அல்லாஹ் அதனுடைய சக்திக்கு மீறி சிரமம் கொடுக்க மாட்டார்கள்.